بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي الا بالله عليه توكلت واليه انيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين جاءوا بالافك عصبة منكم لا تحسبوه شرا لكم بل هو خير لكم لكل امرئ منهم ما اكتسب من الاثم والذي تولى كبره منهم وله عذاب عظيم صدق الله العظيم وقال نبينا عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்று முறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஓர் பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் ஒரு தடவையேனும் செயல்படுவதற்கு அழகிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்தானே அந்த அல்லாஹுக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், வாழ்க்கையில் அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை கொடுத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை ரப்பே உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை இனி பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தை கியாமத் நாள் வரை இஸ்லாத்தின் மீது பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தின் அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மரணிக்கிற நேரத்திலே நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது, யா அல்லாஹ், உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாகவும், எங்களுடைய கடமைகளை பூர்த்தி செய்தவர்களாகவும், கடன் இல்லாதவர்களாகவும் மரணித்த அந்த நல்ல ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், கபரிலே எந்த குரானுக்காக வேண்டி நாங்கள் வாரம் வாரம் இப்படி வந்து அமர்கிறோமோ, இந்த குரானை எங்களுக்கு ஒரு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அமர்ந்திருக்கிற அந்த நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிபர்களை குரானின் பக்கம் யா அல்லாஹ் நீயே திருப்புவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும், தங்களுடைய கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும், ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளில் கடைசி நாள் வரை, கியாமத்துவ நாள் வரை எல்லாம் வருகிற எல்லா மக்களும் யா அல்லாஹ் உன்னின் மீது ஈமான் கொண்டவர்களாக, யா அல்லாஹ் இந்த இஸ்லாத்தின் மீது நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இது போன்ற மஜ்லிசுகள் உலகத்தில் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ, உன்னை பற்றி, உன்னுடைய நபியை பற்றி, யா அல்லாஹ், குர்ஆன் ஹதீஸை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, அதே போன்று அது அந்த பாடங்கள் எங்கெல்லாம் போதிக்கப்படுகிறதோ, ஜாமியாத்துகளையும் யா அல்லாஹ், யூனிவர்சிட்டிகளையும் யா அல்லாஹ் நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிசை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் பொருந்தி கொண்டு யா அல்லாஹ், இந்த மஜ்லிசை கியாமத் நாள் வரை இவை தொடர்ந்து நடைபெறுவதற்கு நீ உதவி செய்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூராவை சொல்லிக் கொடுங்கள், குறிப்பாக உங்களிடத்தில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இந்த சூராவை நீங்கள் பாடமாக நடத்துங்கள் என்று சொல்லி பெருமானாரால் வழிகாட்டப்பட்ட இந்த சூரத்து நூருடைய தொடர்படியான விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த வாரங்களிலே தனி மனித ஒழுக்கம் சார்ந்தும் தனி மனிதர்களுடைய கண்ணியம் சார்ந்தும் இஸ்லாம் எடுத்திருக்கிற, இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிற சில செய்திகளை நாம் இந்த ஆயத்துகளின் ஊடாக நாம் பார்த்தோம். இந்த சூரா அதற்கு மிகவும் முக்கியத்துவத்தை தருகிறது. தனி மனித வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எவ்வளவு கண்ணியமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், இண்டிவிஜுவாலிட்டி என்று சொன்னால் என்ன, பர்சனாலிட்டி என்று சொன்னால் என்ன என்பதை போன்ற செய்திகளை எல்லாம் இந்த ஆயத்தின் ஊடாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறோம். அதிலே ஒரு மூமினுடைய வாழ்க்கையில், தனி வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் அவன் எப்படி நடைபோட வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக அழகாக இந்த சூரா நமக்கு பாடம் பிடித்து காட்டுகிறது. அதிலே இந்த வாரத்திலே நாம் படிக்க இருக்கிற இந்த செய்தியில், இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், நபியே உங்களை குறித்து உங்களுடைய குடும்பத்தார்களை குறித்து எவர்கள் தரக்குறைவாக விமர்சனம் செய்தார்களோ அவர்கள் உங்களில் இருந்து உள்ளாண்டவர்கள், உங்களிலிருந்து உங்களுடைய குடும்பத்திலிருந்து உண்டானவர்கள் தான். உஸ்பத்தும் மின்கும் ல தஹ்சபூஹு ஷர்ரல்லக்கும், அதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அது உங்களுக்கு சிரமம் அல்ல அல்லது தவறல்ல. லா தஹ்சபூஹு ஷர்ரல்லக்கும் பல் ஹுவ கைருல்லக்கும், அது உங்களுக்கு நலவே தவிர வேறு எதுவும் இல்லை, உங்களுக்கு அது நலவை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அல்லாஹ் சொல்றான், வல்லதி தவல்லா கிப்ரஹு மின்ஹும் மக்தசப மினல் இஸ்ம் வல்லதி தவல்லா கிப்ரஹு மின்ஹும் லஹு அதாபுன் அதீம். இந்த விஷயத்தில் எவர்கள் மிகப்பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் வாயிலாக நமக்கு சொல்லுகிறான். ஒரு கூட்டு வாழ்க்கை, ஒரு சமூக வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருக்கிறது. எப்போது தனி மனிதர்கள் சேருகிறார்களோ அப்பொழுதுதான் ஒரு சமூகம் உருவாகிறது. தனி மனிதர்கள் சேர்ந்து குடும்பமாக, குடும்பம் சேர்ந்து ஒரு சமூகமாக அங்கீகாரம் பெறுவதற்கு தனி மனித சீர்திருத்தம் என்பது முக்கியம். இஸ்லாம் ஏதோ குரானிலே உயர்ந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, குரான் என்பது ஒரு பொக்கிஷம், அது அருமையாக பேசும் என்றெல்லாம் பேசுவதற்கு இல்லை, இது வாழ்ந்து பார்ப்பதற்கு. ஒவ்வொரு மனிதனும் அதை சுவைக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும், அந்த சுவையை தானும் பெற்றதோடு இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற செய்தியில் மிக முக்கியத்துவத்தை இஸ்லாம் தருகிறது. அதிலே ஒரு செய்தி தனி மனித சீர்திருத்தம். ஒவ்வொரு மனிதனும் தன்னை சீர்திருத்துவதோடு தான் சார்ந்த சமூகமும் சீர்திருந்த வேண்டும், அதிலே மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று எண்ணுவது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான செய்தி. அந்த தனி மனித ஒழுக்கங்களில் அல்லாஹு தஆலா முதலாவதாக எடுத்து கையாண்டது ஒரு மனிதனுடைய சீக்ரெட் லைஃப் என்று சொல்லுகிற அவனுடைய காமம் சார்ந்த அந்த செய்திகளை குறித்து இறைவன் பேசுகிறான். நீங்கள் உலகத்திலே நிம்மதியாக ஒரு சமூகம் வாழ்வதற்கும், ஒரு மனிதன் கண்ணியமாக தலை நிமிர்ந்து நடப்பதற்கும் காரணமாக இருக்கிற அந்த அவனுடைய உள்ரங்கமான விஷயங்களை இறைவன் சுத்தப்படுத்துகிறான். அதிலே முதலாவது உள்ளது விபச்சாரம் என்ற செய்தியை இறைவன் பேசுகிறான். விபச்சாரம் செய்தால் அதற்குரிய தண்டனைகள் என்ன என்பதை குறித்து அல்லாஹ் வரிசையாக சொல்லிட்டு வந்தான். அதுக்கு அடுத்து யாரெல்லாம் அடுத்தவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்களோ, விபச்சாரத்தின் குற்றத்தை சுமத்தக்கூடியவர் அதிலே உண்மையானவராக இல்லை என்று சொன்னால் அவருக்கு என்ன தண்டனை? அடுத்த ஒழுக்கம். அதுக்கு அடுத்து ஒரு கணவன் தன் மனைவியின் மீது இது போன்ற விபச்சார குற்றம் சாட்டினால் அதனுடைய நிலைப்பாட்டை இந்த சமூகம் எப்படி எடுக்க வேண்டும் என்கிற சட்டங்களை குறித்து இறைவன் பேசினான். இதெல்லாம் பார்த்தோம். இப்ப அடுத்து இது போன்ற செய்திகள் பொதுவாக சமூக தளங்களிலே வரும்போது ஒரு முஸ்லிமினுடைய ரியாக்ஷன், வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் எ முஸ்லிம், அவன் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத குறித்து அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே நமக்கு சொல்லி தருகிறான். பொதுவாக அந்த காலங்களில், பெருமானாருடைய காலத்தில் இது போன்ற செய்திகள் பரவலாக பேசப்பட்டதோ என்னவோ தெரியாது, ஆனால் நாம் வாழுகிற இந்த காலத்தில் இந்த ஆயத்தின் படி அமல் செய்வது, இதை படித்து கொள்ளுவது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய, அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவர் ஆலிமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எல்லாரின் மீது இந்த செய்தி கடமை. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு சோசியல் மீடியா என்று சொல்லுகிற பொதுத்தளங்களிலே நாம் மிக அதிகமாக பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
அந்த தளத்திலே பயணிக்கிற போது வருகிற செய்திகளை நாம் எப்படி உள்வாங்க வேண்டும், அந்த செய்திகளை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு இந்த சொசைட்டிக்குரிய பொறுப்பை குறித்து அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே இந்த செய்தியை இதே மஜ்லிஸில் பதிவு செஞ்சுருக்கேன். ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் பெருநாளுடைய இரவன்று ஒரு குறுஞ்செய்தி ஒன்று வந்தது, எல்லாருக்கும் அது தெரிஞ்சது. யாரெல்லாம் வந்து கையில் இந்த மருதாணி வைக்கிறார்களோ அவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு. அது செய்தி வந்த உடனே அது அப்படியே எல்லாருக்கும் உடனே அதை ஸ்ப்ரெட் பண்ணி அந்த தகவல் எல்லா இடங்களுக்கும் பரப்பப்பட்டுச்சு. அதில் நிறைய ஊர்களில் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இந்த செய்தி போக போக அப்புறம் ஜமாத்தில் பள்ளிவாசல்கள்லேருந்து ஏளான் பண்ணி சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் இதனுடைய அடுத்த வீரியமான கட்டமாக மொத்த முஸ்லீம் சமுதாயத்திலே, தமிழகத்திலே உள்ள சமூகத்தில் எல்லா ஊர்களிலும் அல்லது குறிப்பாக இஸ்லாமிய ஊர்களில் அன்றைய இரவு போய் ஹாஸ்பிட்டலுடைய வாசலிலே, அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய பேர் படுத்து கிடந்தாங்க. அதுக்கப்புறம் இது முடிஞ்சு, இந்த செய்திகள் எல்லாம் முடிஞ்சு, பெருநாள்லாம் முடிஞ்சு, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, இதை இது இந்த செய்தியை அனுப்பியது யார் என்றெல்லாம் பார்க்குற போது கடைசியாக ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு தெரிஞ்சு, அது வந்து அதுக்கப்புறம் சில ஜமாத்துகள் அமைப்புகள் எல்லாம் ரூம்பு போட்டு உட்காந்து யோசிச்சு இது ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆளுக பேசி அதை கூத்தி மூடிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் எவ்வளவு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு கேவலமான ஒரு செய்திக்காக வேண்டி ஒட்டுமொத்த தமிழ் சமூகம், இஸ்லாமிய சமூகமும் என்றைக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பெருமானார் சொன்னார்களோ அந்த பெருநாள் இரவிலே போய் ஆஸ்பத்திரி வாசல்ல நிக்க வச்சவன் ஒரே ஒரு செய்தியை தட்டினா முடிஞ்சு போச்சு. இதுல ஏன் இந்த ஜஹாலத், இந்த அறிவீனம் என்று கேட்டால், அல்லாஹ்வினுடைய வேதத்தை படிக்காதது அல்லது படித்ததன்படி அமல் செய்யாதது அல்லது இந்த செய்திகளை சமூக வெளிக்கு கொண்டு வராதது என்று எல்லாரின் மீதும் கடமை பதிவாக ஆகிறது. ஒரு சின்ன செய்தியில ஒரு சமூகத்தை உலுக்கி எடுக்க முடியும் என்று சொன்னால், அப்ப இந்த சமூகம் என்ன சமூகம் என்கிற கேள்வி இருக்கிறது. நாம் இஸ்லாம் சமூகம் என்பதை வெறும் பெயரளவில் அப்துல் காதர் என்று, அப்துல் லத்தீப் என்று வைப்பதனாலோ அல்லது பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போறதுனாலலாம் இல்ல. திருக்குறான் அழகாக சொல்லும், இதை நீ செயல்படுத்தி பார்க்க வேண்டும். அது அறிவு தளத்தில், வெறும் தொழுவதற்கு மட்டும் இஸ்லாம்னா எல்லாரும் தான் இஸ்லாம் ஆயிட்டு போயிருவான். வெறும் தொழுவதற்கல்ல, வெறும் தொழுகிற அமல் செய்கிற விஷயத்தை 25 இடத்தில் குரான் பேசினால் சிந்தி என்று சொல்லி 125 இடத்துல பேசுது. ஒருத்தர் ஒரு கிதாப் எழுதியிருக்க, அத்தஃகீரு வாஜிபுன் உஜூபுன் அலா குல்லி முஸ்லிமின் ஓ முஸ்லிம. அந்த கிதாபினுடைய பெயர் The thinking is the mandatory on every Muslim, woman and man. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டாபிக் போட்டிருக்கார். சிந்திக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமான மோமினான ஒவ்வொரு ஆணின் பெண்ணின் மீதும் கடமை. அது எப்படி சிந்திக்க வேண்டும் என்கிற வழியை இஸ்லாம் சொல்லி தருகிறது. நமக்கு தொழுவதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கு, சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. எப்போ சிந்திக்கிறோமோ அப்பந்தான் இந்த இதை எடுத்து கையாளுகிற நிலைகளுக்கு நாம் போவோம் என்கிற அந்த அடிப்படையான செய்தியை மனதில் நிறுத்தியவர்களாக. ஏன்னா இப்ப சொல்ல போற செய்தி அப்படியே கடந்து போகிற ஒரு நிலை அல்ல. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் குர்ஆனுடைய அடிப்படையில் எதெல்லாம் சொன்னார்களோ அதை செஞ்சு காமிச்சாங்க. அந்த சூழ்நிலையை இறைவன் உருவாக்கி கொடுத்தான். இந்த இதே மாதிரி ஒழுக்க ரீதியான ஒரு கேள்வி அல்லது ஒரு தவறான பரப்புதல் வந்தால் ஒரு முஸ்லீம் ஜமாத், ஒரு முஸ்லீம் உம்மத் எப்படி அதனுடைய ரியாக்ஷனை பண்ணணும் அப்படிங்கிறத அல்லாஹ் பெருமானாரின் வாழியிலாக நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த ஆயத்து இறங்கியதனுடைய சபபுன் நுசூல் என்று சொல்லுகிற காரணம், ஏன் இந்த ஆயத்து இறங்குச்சு அப்படிங்கிறதுக்கு ஒட்டுமொத்த தப்சீர் உலமாக்களும் சேர்ந்து எழுதுகிற ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவா என்று சொல்லுகிற இஸ்லாமிய பிரச்சாரத்தை முடக்குவதற்காக வேண்டி எத்தனையோ வழிகளில் முயற்சித்த அந்த மாற்று மத சகோதரர்கள் கடைசி வரை முடியாமல், கடைசியில் அவர்கள் கையில் எடுக்கிற ஆயுதம் பெருமானாரினுடைய குடும்பம் சார்ந்தவர்களின் மீது இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கு எத்தனித்தார்கள். அந்த வழியிலாவது பெருமானாருடைய தனிப்பட்ட அந்தரங்க அவர்களுடைய மனைவி குடும்பத்தாரின் மீது சொல்லப்படுகிற தகவல்களால் இவரை நாம் இந்த தாவாவினுடைய தளத்திலே அல்லது இஸ்லாத்தை சொல்லுவதை விட்டும் மடக்கி விடலாம். உன் குடும்பத்தையே உன்னால திருத்த முடியலையே, நீ மற்றவங்களுக்கு சொல்லி என்ன நடக்க போகுது என்று ஒரு வார்த்தையிலே இவருடைய ஒட்டுமொத்த தாவாவினுடைய களத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் என்று எத்தனித்த ஒரு வரலாறு தான் இந்த ஆயத்து இறங்குவதற்கு ஒரு காரணமான வரலாறு. ஹிஜிரி 6வது நூற்றாண்டு பனு முஸ்தலக் என்று சொல்லுகிற ஒரு போருக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டார்கள். பனு முஸ்தலக் என்று சொன்னால் அது ஒரு கூட்டத்தினுடைய பெயர். மதீனாவிலிருந்து மக்காவிற்கு போகிற வழியில் அந்த கூட்டத்தார் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு பேர் பனி முஸ்தலக். அந்த கூட்டம் மக்காவிலே உள்ள குறைஷிகளோடு சேர்ந்து பெருமானாருக்கு தொல்லை தந்து கொண்டே இருந்தார்கள். இரண்டாவது, மதீனா மக்காவை கடந்து போவதற்காக வேண்டி போகிற மனிதர்களிடத்திலும் அவர்கள் சிரமங்களை ஏற்படுத்தினார்கள். இரண்டாவது, மூணாவது, பெருமானாரின் மீது ஒரு பெரிய போர் தொடுப்பதற்கு அந்த வாசல் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி குறைஷிகளெல்லாம் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய அந்த ஜமாத்தையும் எதிர்க்கலாம் என்பதற்காக வேண்டி ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். இப்போ இதெல்லாம் வரிசையாக இந்த செய்தி பெருமானாருடைய சமூகத்திற்கு வந்துகிட்டே இருக்கு. இப்படி ஒன்று நடக்குது நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த செய்தி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு வந்தது. இப்போ இந்த செய்தியை கேள்விப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய இந்த சதியை முறியடிப்பதற்காக வேண்டி பெருமானார் இவர்கள் இதன் பக்கம் திரும்புவதற்கு முன்னாலே நாம் இவர்களை தளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையோடு புறப்படுகிறார்கள். இது நடந்தது ஹிஜ்ரி 6. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொதுவான நடைமுறை என்ன அப்படின்னு கேட்டால், தான் எங்கெல்லாம் போகிறோமோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எல்லா சஹாபாக்களுக்கும் அந்த செய்தியை பொதுப்படையாக சொல்லுவார்கள். நாம் இங்கே போகிறோம், அந்த செய்தி தெளிவாக இருக்கும். ஆனால் குறிப்பான சில போர்களில் மட்டும் இந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறத சொல்லலை, இந்த வழியில் போகிறோங்கிறதையும் சொல்லலை. அதை அப்படியே மறைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தவிர்த்து வேறு விஷயங்களையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இது சில போர்ல நடந்துச்சு, ஆனா இந்த போர்ல பெருமானார் பகிரங்கமான அடுத்து ஒரு சுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்ன அப்படின்னு சொன்னா, தான் போகிற போது தன்னுடைய மனைவிமார்களில் யாராவது ஒருவரை தன்னோடு அழைத்து செல்லுகிற வழக்கம் பெருமானாருக்கு இருந்தது. பொதுவாக அது போன்ற போருடைய காலங்களில் பெண்கள் அதிகமாக கணிசமான அளவு கூட வருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கிற நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கும் யாருக்கும் வெட்டுக்காயம் இது ஏற்பட்டால் அவர்களை சரி பண்ணுவதற்கும் பெண்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பெயர்கள் மிக தெளிவாக வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக முதல் முதலில் இஸ்லாத்திலே இருந்த அந்த நர்ஸ் என்று சொல்லப்படுகிற பட்டம் யாருக்கென்றால் ருஃபைதா என்று சொல்லுகிற அந்த சஹாபிய பெண்மணிக்கு கிடைத்தது. எல்லா போருக்கும் போயிடுவாங்க, போயிட்டு பின்னாடி உள்ள பகுதியில் அவர்களுக்கென்று கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இது போன்று யாராவது அடிபட்டால் அவங்கள தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு அந்த கெட்டுகளை கட்டுவது அல்லது அந்த புண்ணை ஆர்த்துவதற்கு வேறு ஏதாவது மருந்திடுவது இது போன்ற சேவைகளை அவர்கள் செய்வார்கள். இதற்காக வேண்டி பெண்கள் அந்த மக்களோடு வருகிற பழக்கம், அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களையும் அழைத்து போகிற பழக்கம். அப்போ தன்னுடைய மனைவிமார்களில் யாரை அழைச்சி போறதுன்னு ஒவ்வொரு தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீட்டு குலுக்கி போடுவாங்க. சீட்டு குலுக்கி போடுறது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மள்ட்ட ஒரு பழக்கத்தில் இருக்கு. ஏதாவது ஒன்றுனா சீட்டு குலுக்கி போட்டு பாருங்க, எல்லாத்தையும் எழுதி இதுவா அதுவா அப்படின்னு போட்டு ஒரு சீட்டு குலுக்கி போடுவோம். ஆனால் சில கிதாபுகளில் எழுதப்படுகிறது அந்த நேரத்தில் இருந்த சீட்டு குலுக்கிற முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மண் கட்டிகளை எடுத்து காய வச்சு அது மேலே எழுதியிருப்பாங்க, இவர் வந்து பயணிக்கலாம், அவர் இல்லை பயணத்திற்குரியவர் அல்லது இவர் பயணிக்க வேண்டாம், இப்படி ஏதாவது ஒன்று எழுதியிருப்பாங்க. எழுதி அந்த சீட்டுகளை குலுக்கி போட்டு சின்ன குழந்தைகள்கிட்ட எடுத்து ஒவ்வொரு தட்டையாக கொடுக்க சொல்லுவாங்க. கொடுத்துட்டு கடைசியிலே அதை பிரித்து பார்த்து அதில் யாருடைய பெயர் வருகிறதோ அவரை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்வது அந்த காலத்தில் ஒரு முறையான ஒரு பழக்கமாக இருந்தது. அதுபோன்ற இந்த பனி முஸ்தலக் 6வது ஆண்டு நடைபெற்ற இந்த போருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை அழைச்சிட்டு போகலான்னு சீட்டு குலுக்கி போடுறாங்க. அந்த சீட்டில் உம்முல் மோமினின் அன்னை ஆயிஷா அவர்களுடைய பெயர் வருகிறது. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் அந்த போருக்கு போனாங்க. போன இடத்துல அந்த மக்கள் அவேர்னஸ் இல்லாமல் இருந்த காரணத்தினால், ஆனால் அவர்கள் தயாரிப்போடு இருந்த காரணத்தினால், அல் முரைசி என்று சொல்லுகிற ஒரு பகுதி, நீர் அதிகமாக அந்த இடத்தில் உள்ள பகுதி தண்ணீர் தடாகம், அவங்களுடைய ஆடு மாடுகளுக்கு நீர் புகட்ட அல்லது இது போன்ற அந்த பகுதிக்கு பெருமானார் போனாங்க. போன உடனே அப்ப அவர்களை எதிர்த்து அந்த கூட்டத்திலே யாரெல்லாம் தயாராக இருந்தார்களோ போர் செஞ்சாங்க. அதிலே நிறைய பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். அந்த போரிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொண்டார்கள். இது எதுக்கு போறோம்னா, சும்மா போய் அடிக்கல, இவர்கள் இதற்காக வேண்டி மிகப்பெரிய தயாரிப்பு செய்வதை அறிந்து அடுத்த கட்டத்துக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. இதுதான் இஸ்லாமிய நடைமுறை. இஸ்லாமிய மொத்த வரலாறிலும் எடுத்து பார்த்தால் இவர்களாக போய் யாரையும் தாக்கி அல்லது செய்த வரலாறுகள் கிடையாது. ஆனால் நம்மளை எதையாவது செய்யணும்னு நினைச்சா நான் அல்லான்னு பொத்திட்டு படுத்துக்குவேன், நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன், அல்லாஹ் பார்த்து ஏதாவது செஞ்சுக்கணும் அப்படின்ன வரலாறுகளும் இஸ்லாத்தில் கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக காய்களை நவர்த்தி இதெல்லாம் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கோ அல்லது மக்காவில மதீனாவில உள்ள தங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவோ அல்ல, அல்லாஹுவினுடைய கலிமா உயர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி. அதனால அல்லாஹு தஆலா நிறைந்த வெற்றிகளை தந்தான், தோல்விகளையும் தந்தான். இந்த உலகத்தினுடைய சுன்னத் அல்லாஹு தஆலா ரெண்டையும் மாத்தி மாத்தி பெருமானாருக்கு கொடுத்தான். அப்ப இந்த இடத்துல வெற்றி வாகை சூடி விட்டார்கள். அந்த 6வது ஹிஜ்ரி திரும்ப வர்றாங்க. வருகிற போது இயற்கையாக நீண்ட தூர பிரயாணங்களில் இரவுகளிலே தங்குகிற பழக்கம் அந்த காலத்தில் உண்டு. நைட்டில் போக முடியாது, டிராவல் பண்ண முடியாதுங்கிறதுனால குதிரைகளில் நடந்து அல்லது ஒட்டகங்களில் பிரயாணிக்கக்கூடிய அந்த மக்கள் எங்கேயாவது இறங்கி தங்குவாங்க. அப்படி இந்த கூட்டம் ஒரு இடத்துல இறங்கி அவர்கள் இரவு தங்குகிறார்கள். இரவு தங்கியாச்சு, ஓரளவு அதிகாலையினுடைய முன்பொழுது, அதிகாலையினுடைய முழு அதாவது இரவினுடைய பகுதியை மூன்றாக பிரித்து அதில் மூன்றாவது பங்கு. பெருமானாருடைய சுன்னத்தான பயணம் இந்த நேரத்தில் தான் இருக்கும். இன்னும் நிறைய பேர் தங்களுடைய பயணத்தை இந்த அதிகாலை நேரத்தில் தூங்குவாங்க. ஏன்னு கேட்டால் அடுத்த ஊருக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அந்த அதிகாலை நேரத்திலே அந்த பயணத்தை துவங்குவது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 மணி 3.5 மணி அல்லது ஒரு 4 மணி நேரங்களுக்கு தங்களுடைய பயணத்தை துவங்குகிறது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாரையும் எழுப்புங்க, அவருடைய தேவைகளை முடிக்கட்டும், நம்முடைய பயணத்தை துவங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவங்க எல்லாம் எந்திரிக்கிறாங்க, தங்களுடைய காலை கடன்களை கடிப்பதற்காக வேண்டி அந்த காலத்துல இருந்த முறையில அப்படி காடுகளுக்கு போறாங்க. போகும்போது அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அது போன்ற தன்னுடைய தேவையை கழிப்பதற்காக வேண்டி போகிறார்கள். போயிட்டு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. நேரமும் இருளான நேரம், பெண்களுக்கு அந்த நேரத்தில் தனியாக ஒரு கூண்டு மாதிரி ஹவுதஜ் அப்படின்னு அரபியில் சொல்கிறாங்க, அந்த கூண்டு அதுக்குள்ளே உட்காந்துக்குவாங்க. அதை எடுத்து ஒட்டகத்தினுடைய கீழ்ப்பகுதியில் மாட்டிடுவாங்க அல்லது அதனுடைய முதுகு பகுதியில் மேலே மாட்டிடுவாங்க. இது பொதுவாக பெண்களுக்கு வைக்கப்பட்டிருந்த பர்தா இறங்கினதுக்கு அப்புறம் உள்ள சட்டம். ஹிஜ்ரி 3வது ஆண்டு பர்தாவினுடைய சட்டம் இறங்குச்சு மதீனாவுக்கு வந்ததற்கு அப்புறம். அதுக்கு பின்னே எந்த பெண்களையும் யாரும் பார்ப்பதற்கு அனுமதி தரப்படவில்லை. எல்லாரும் முகத்தை மூடி அந்த ஜில்பாபினுடைய அடிப்படையில் தான் இருந்தார்கள். அப்ப நான் இது இந்த போர் நடக்கிறது ஹிஜ்ரி 6. அப்ப அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஹதீஸ்களிலே வருகிறது, இது புகாரியில் இந்த ஹதீஸ், மிக நீண்ட ஹதீஸ், தவீல் தூள். நான் போன வாரமே சொல்லும்போது சொன்னேன், அதை எடுத்துட்டு வந்து வாசிப்போம். அப்புறம் பார்த்தா அது பாட்டுக்கு ஒரு 7-8 பக்கத்துக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பக்கத்துக்கு அந்த ஹதீஸ் போயிட்டே இருக்கு. அதனால வாசித்து அடுத்து திரும்ப சொல்றது சிரமமா இருக்குங்கிறதுனால அது அப்படியே ஷார்ட்கட். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அன்னை உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் இறங்கி போகிறாங்க. போயிட்டு தன்னுடைய கடமைகளை நிறைவு செய்து விட்டு திரும்ப வர்றாங்க. வந்து தன்னுடைய அந்த கூடாரத்தில் அந்த உள்ள அந்த ஹவுதஜில் உட்காரலாம் அப்படின்னு எத்தனைக்கிற போது யதார்த்தமாக தொடுகிற போது தன்னுடைய மாலையை காணும். அவர்கள் அணிந்திருந்த அந்த மாலை காணாமல் ஆகிவிட்டது. இப்போ ஒரு யோசனை வருது, அடடே மாலை வேற காணா போச்ச, அது அவர்களுடைய சொந்த மாலையும் அல்ல, அது இன்னொருவரிடத்திலிருந்து இரவல் வாங்கிய மாலை. அது தெளிவாக எழுதுறாங்க. அது யாருடையதுன்னா உம்மு சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொந்தமான மாலை. பொதுவாக இயற்கையாக பெண்கள் தங்களுடைய கழுத்துக்கு சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி போடுகிற வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. அதுவும் என்ன மாலை என்று சொன்னால், கல்களினால் ஆன வெள்ளையினுடைய கல்கு, அந்த கல்லில் நடுவில் ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஒரு கண்ணுடைய ஷேடோவில் இருக்கக்கூடிய ஒரு அந்த கல்லை கொண்டு சமைக்கப்பட்ட மாலை அது. திரும்ப இதை போய் எடுத்துட்டு வந்துடுவோம் இவங்க கிளம்புறதுக்குள்ளன்னு அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த மாலை அங்கே தான் இருந்துச்சு, அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. திரும்பி வந்து பார்க்கிற போது கூட்டம் அங்கே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க, யாருமே இல்லை. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. நேரமும் காலை, அதிகாலையினுடைய நேரம். இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம போயிடுவோமா பின்தொடர்ந்து, அல்லது என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது அல்லாஹ் அந்த அம்மையாருக்கு தீச்சண்யமான அறிவை தந்திருந்தான். ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா இன்றைக்கு நாம் அமல் செய்கிற மிகப்பெரிய மிக அதிகமான அமல்களினுடைய ஆதாரங்கள் எல்லாம் அன்னை ஆயிஷாவினுடைய ஹதீஸ் அடிப்படையில் தான் அமல் செய்யப்படுகிறது. அவ்வளவு ஹதீஸுகளை அறிவித்தவர்கள் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. மிக சிறிய வயசு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளிலே வருகிறது, அவர்களை திருமணம் முடிக்கிற போது 6 வயது அந்த அம்மையார். ஒருத்தர் நண்பர் கூட கேட்டார், அப்ப பெருமானார் குழந்தை திருமணம் செய்தார்களா? 6 வயசுல எப்படி ஒருத்தரை போய் திருமணம் முடிக்க முடியும்? ஆனால் அவர்களோடு பெருமானார் அவர்கள் இல்லறம் போனது, அவர்களை அவருடைய இல்லறத்திற்குள்ளே கொண்டு வந்தது 9 வயசு என்று ஹதீஸுகளிலே எழுதப்படுகிறது. 9வது வயதில் தான் அவர்களை இல்லறம் போன வைத்தார்கள், ஆனால் திருமணம் முடிஞ்சது 6வது வயசுல. ஏன் அப்படின்னு கேட்டா, இன்றைக்கல்ல என்றைக்குமே அந்த அரபு பகுதியிலே வாழுகிற மக்கள் சிறிய வயதிலே வயசுக்கு வந்துருவாங்க. ஊட்டமான சாப்பாடு, ரெண்டாவது அந்த ஊரினுடைய அந்த சூழல் அப்படி. இன்னைக்கும் பார்த்தோம்னா இங்கிருந்து அங்கே போய் வளர்ற பிள்ளை நல்ல கொழு கொழுன்னு சின்ன வயசுலேயே பார்த்தா அது என்னமோ பெரிய பிள்ளைகள் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஊரே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட வயசுல, இன்றைக்கு 10 வயசுக்கு உள்ளே குழந்தைகள் வயதுக்கு வருவதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. அன்னைக்கு அந்த காலத்தில் அது இருந்துச்சு, அதனால் அது குழந்தை திருமணம் அல்ல, அது வயதுக்கு வந்த அந்த திருமணம். ஆனாலும் அந்த வயசு சின்ன வயசுங்கிறதுனால அந்த குழந்தைத்தனங்களும் அந்த அம்மையாரிடத்தில் இருந்ததாக ஹதீஸுகளிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்ததுக்கு அப்புறமும் கூட அவர்கள் பொம்மையை வைத்து விளையாடிய வரலாறுகளும் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வந்தாங்க, ஆனால் தன்னுடைய தீச்சண்யமான அந்த அறிவின் காரணமாக அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய விளக்கத்தில் அங்கே இருந்துட்டாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நம்ம இதை விட்டு போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வழியும் தெரியாது எப்படி போறதுன்னு. இந்த நேரங்களில் நம்ம எங்கேயாவது போய் இவங்களை தேடிட்டு போவ, நம்மை பாதை மாற, திரும்ப பெருமானார் தான் இல்லை என்று தெரிந்தவுடன் ஆளை அனுப்பி தேடும் போது அவங்க வேற எங்கேயாவது தேடிட்டு போவ, எல்லாருக்கும் சேர்த்து பெரிய சிரமத்தை கொடுத்துருவோம். அதனால இங்கே நாம் இருப்போம், பெருமானார் நம்மளை எப்படியும் தேடுவாங்க, ஆள் இல்லைன்னொன்னே பெருமானார் வருவார்கள் அல்லது யாராவது நம்முடைய உறவுக்காரர்கள் வருவார்கள், நாம் போயிடலாம் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய அந்த ஒட்டகை அமர்ந்திருந்த இடத்திலேயே அப்படியே உட்கார்ந்துக்கிட்டாங்க. நேரம் ஆகிட்டே இருக்கு அதிகாலை நேரம், தூக்கம் மிகச்சிச்சு, அப்படியே படுத்தாங்க, தூங்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொதுவான சுன்னத், தான் எங்கே போனாலும் அந்த காஃபிலா, அந்த கூட்டம், அந்த கேராவான் சொல்றான்ல, அந்த கேராவான் திரும்பி வந்த உடனே அந்த இடத்தை பரிசோதிப்பதற்காக வேண்டி ஒரு ஆளையோ இரண்டு ஆளையோ பெருமானால் நியமிச்சுட்டு தான் வருவாங்க. அவர் என்ன செய்வார்னா, அந்த போர்க்களத்தை விட்டு வெளியே வந்தோடனே இவங்க போனோன்னு அவர் இருந்துக்குவார். இவங்க நைட்டு எங்கே தங்குறாங்க அப்படிங்கிற செய்தி அவருக்கு சொல்லப்படும். அவர் பின்னாடியே வந்து காலையில் அதிகாலையில் வந்து அந்த இடத்த ஒரு பார்வை பார்த்துட்டு ஏதாவது பொருட்கள் இருக்கிறதா, ஏதாவது விட்டுட்டு போயிருக்காங்களான்னு திரும்ப இவர்களை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இஸ்லாத்திலையும் இருந்து அது அதற்கு முன்னாடி உள்ள காலத்திலையும் உள்ள பழக்கம் அது. அப்படி ஒருவரை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படையினுடைய பின்பகுதியிலே பார்த்து கண்காணித்து வருபவராக ஒருவரை நியமித்திருந்தார்கள். அவருடைய பெயர் சஃப்வான் இப்னு முஅத்தல் அஸ்-ஸக்வானி என்கிற ஒரு பெயரை கொண்டவர் அந்த சஹாபி, சஃப்வான் இப்னு முஅத்தல். அந்த சஹாபியை பற்றி ஏற்கனவே இந்த மஜ்லிஸில் நான் வந்து பல தடவை சொல்லியிருக்கேன். ஒரு மிக ஜலீலுல் கத்ரான சஹாபி, அதிகமான ஹதீஸுகளுக்கு சொந்தம் கொண்டாட வைத்த ஒரு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அவருடைய மனைவி வந்து சொன்னாங்க, யார சொல்லா, நான் தொழுதால் இவர் அடிக்கிறார். சஃப்வானை பற்றி பெருமானாருடைய கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வருது, அந்த அம்மா வந்து சொல்கிறது சஃப்வானை பார்த்து, நான் தொழுதால் இவர் அடிக்கிறார், நான் நோன்பு வச்சா என்னை உட சொல்கிறார், இவர் சுபுகே தொழுகிறது இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்து வச்சாங்க. அது நீண்ட வரலாறுன்னு சொல்ல அதை சொல்லிட்டே இருந்தாலும் ஞாபகப்படுத்துவதற்கு இன்னொரு நாள் சொல்லுவோம். இந்த சஃப்வான் அப்படி தேடிட்டு வர்றார். வரும்போது பெருமானார் கூடாரமிட்டு இருந்த அந்த தங்கியிருந்த இடங்கள் தெரியும், ஏன்னா 700 பேர் கொண்ட படை அது, சின்ன படையெல்லாம் இல்லை, 700 பேர் கொண்ட படை. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தாங்க, இவர் வந்து அந்த இடத்த பார்க்குறாரு, ஏதோ ஒரு மரத்தினுடைய அடியில் ஒரு துணி கிடக்குது. இதை பார்த்துட்டு அந்த காலை நேரத்தில் பக்கத்தில் வர்றாரு, அப்புறம் தான் அவருக்கு தெரியுது இது துணி அல்ல, யாரோ ஒருவர் படுத்திருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சிட்டு நல்ல பக்கத்தில் வந்து பார்க்குறாரு, அன்னை ஆயிஷா அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய முகம் திறந்திருக்கிறது. அன்னை ஆயிஷா அவர்கள் அந்த ஹதீஸில் சொல்லுவதாக இமாம் புகாரி அவர்கள் அந்த ஹதீஸை சொல்லுகிறார், என்னை தக்குவான், என்னை அந்த சஃப்வான், நான் இந்த ஹிஜாபினுடைய முகத்தை மூட வேண்டும் என்கிற அந்த ஹிஜாபினுடைய ஆயத்திற்கு முன்னே என்னை பார்த்திருப்பதால் என்னை பார்த்தவுடன் அவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவர் சொன்னார், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சத்தமாக சொன்னார். அடாடா இது பெருமானாருடைய மனைவி ஆயிற்றே, இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க போல்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சஃப்வான் அவருடைய சத்தத்தை கேட்டு உடனே நான் முழித்து விட்டேன். எந்திரிச்ச உடனே என்னுடைய அந்த ஜில்பாபுகளை எடுத்து என்னுடைய முகத்தை நான் மூடிக்கொண்டேன். உடனே அவர் என்ன செஞ்சாரு, அடுத்த ஒரு வார்த்தை கூட அவர் என்னிடத்தில் பேசவில்லை. அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு வார்த்தை கூட அடுத்து மேம்பட்டு நீங்கள் ஏன் இங்கே தங்கினீர்கள், என்ன விட்டாங்க, எதுவுமே கேட்கல. தன்னுடைய ஒட்டகத்தை கொண்டு வந்து முன்னங்காலிட்டு அமர வைத்தார் எனக்கு முன்னால். நான் அது அந்த ஒட்டகத்தில் மேலே ஏறி அமர்ந்து கொண்டேன். அவர் மூக்கணாங்கயிற்றை பிடித்து நடக்க ஆரம்பித்து விட்டார். இதுக்கப்புறம் அந்த பயணம் துவங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த காஃபிலாவும் போயிட்டாங்க. போய் மதீனாவுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பகலுடைய நேரத்தில் உச்சி வெயில் அந்த நேரம் சாய்கிற நேரத்தில் ஒரு இடத்திலே கூடாரம் அடிக்கிறார்கள். அவங்க போய் ஒரு இடத்துல தங்குறாங்க. என்ன பொதுவாக வெயிலிலே பயணிப்பது அப்படிங்கிறது அந்த நாட்களிலே முடியாது. ரெண்டாவது அந்த 11 to 1:30 அப்படிங்கிறது இருக்கிறதே, அது வந்து ஒரு சுன்னத்தான ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம். இன்றைக்கு அதன் பக்கம் உலகம் திரும்புகிறது. இன்னைக்கும் சொல்கிறான் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த ஹார்ட் டைம் அப்படிங்கிறான். எல்லா உலகத்தினுடைய எல்லா ஸ்பெஷாலிட்டி வார்டிலையும் குறிப்பாக இந்த கார்டியாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க அந்த 11 to 1:30 வரையும் எப்போதும் எக்யூப்டாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் எந்த கால் வந்துச்சுனாலும் அது ஸ்ட்ரைட் அவே டு ஹார்ட் அட்டாக் எல்லாருக்கும் பேஷண்ட்டுக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் அறிவு அதன் பக்கம் போகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் அந்த உச்சி சாய்கிற அந்த நேரத்தில் பொதுவாக கைலூலா என்று சொல்லுகிற ரெஸ்ட் எடுக்கிற பழக்கம் பெருமானாருக்கு இருந்தது. அது அந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்தது. காலையிலேருந்து உழைப்பாங்க, சுது தொழுதோடனே போயிடுவாங்க, 11:30 வரையும் 12 வரையும் இருப்பாங்க. அப்புறம் அந்த ஒரு 2 ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியானம் வேலைகளை துவங்குவார்கள். ஆனால் இன்னைக்கு நம்முடைய ஊர்களில் 10 தான் நம்ம எந்திரிக்கவே செய்கிறோம். இந்த காரில் இங்கேருந்து வெளியே கிளியே எங்கேயாவது தூரமாக போகணும் அப்படின்னு சொன்னால் 8:30 நம்ம போய்கிட்டு இருந்தானே அப்போ தான் பல்லு விளக்கிட்டு இருப்பான் எந்திரிச்சு தண்ணியை ஊற்றி. நிறைய ஊர்களை அப்படியே வரிசையாக பார்க்கலாம். ஏன்னா 10 தான் இங்கே எந்திரிக்கிறது. அந்த 11:30 நேரத்தில் தான் நல்ல பீக்காக வேலை செய்கிறது, நல்ல சிரமமான வேலைகளை எடுத்து செய்கிறதுனால அது வந்து எவ்வளவு பெரிய இட்ஸ் லீட்ஸ் டு அது எதுக்கெல்லாம் கொண்டு போவோமோ அதுக்கெல்லாம் கொண்டு போவோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தங்குறாங்க. இப்போ இவர் ஆனால் அது ஹதீஸில் வருது, நான் குந்து நஹீஃபன், நான் ரொம்ப ஒல்லியா இருந்தேன் அந்த காலத்துல. நான் ரொம்ப 6வது ஹிஜ்ரி தானே, நான் ரொம்ப ஒல்லியா இருந்தேன். அன்னை ஆயிஷா அவர்கள் திருமணம் முடிக்கிற போது ஹிஜ்ரி 1 பெருமானார் மதீனாவுக்கு வந்த பின்னாடி தான் முடிச்சாங்க. அப்ப அதுல 5 நான் ரொம்ப ஒல்லியா இருந்தேன். அதனால என்னுடைய அந்த கூடாரத்திலே நான் இருக்கிறேனா இல்லையா என்பது கூட அவர்களுக்கு தெரியல. ரொம்ப லேசா தூக்கி மாட்டிட்டாங்க. அப்ப அங்க போய் இறங்கினதுக்கு அப்புறமும் நான் இருப்பதாக எண்ணி யாரும் என்னை தேடவும் இல்லை. அவங்க அங்கதான் இருக்கிறாங்க போல்கு அப்படின்னு. ரெண்டாவது அந்த ஹதீஸ்களிலே வருகிறது அந்த மகாசி அப்படிங்கக்கூடிய அந்த ஹதீஸ் கிதாப் இருக்கிறது. இட் இஸ் எ வண்டர்ஃபுல் கிதாப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மகாசி என்கிற அந்த போர் சார்ந்த செய்திகளில் பெருமானாருடைய அந்த ஆன்மீக தழுவலில் ஒரு ஆளுமை எப்படி இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக தெரியும். ஒரு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல், ஒரு டைரக்டா ஒரு லீடர்னா என்ன, வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் லீடர்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டி. இன்னைக்கெல்லாம் பேசுறான்ல ஒவ்வொரு ஹதீஸ்லையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அது நல்லா தெரியும். அப்ப அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தேடல, யாரும் என்னை தேடல. இந்த நேரத்தில் இந்த சஃப்வான் கூட்டிக்கிட்டு போறாரு. அவங்க ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க, வழி அதுதான் தெரியும். அப்ப இந்த செய்தியை பார்த்தவுடன் அந்த கூட்டத்தில் இருந்த மற்ற யாரும் ஒன்றும் யோசிக்கல, ஒன்றும் நினைக்கல. அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல் என்று சொல்லுகிற ஒரு முனாஃபிக், அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல் என்று சொல்லுகிற ஒரு முனாஃபிக். இவர் யாரு அப்படின்னு கேட்டால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி மதீனாவினுடைய மிகப்பெரிய தலைவர். இவர் என்ன சட்டம் வைக்கிறாரோ அதை தான் மதீனாவில் உள்ள எல்லாரும் பின்பற்றுவாங்க. ரெண்டாவது, இவர் மேலே அளவு கடந்த பிரியம் மதீனாவாசிகளுக்கு. என்ன, இவர் பெரிய அறிவாளி அப்படிங்கக்கூடிய தளத்தில் அந்த ஏரியாவில் பயணிச்சுக்கிட்டு இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்தவுடனே இவர் டம்மி ஆயிடுச்சு. இவர் பார்த்தார் இவர்கிட்ட உள்ள எல்லாருமே இஸ்லாத்தின் பக்கம் போயிட்டாங்க, பெருமானாருடைய ஃபாலோயர்ஸ் ஆயிட்டாங்க. ஆஹா, இது நமக்கு ஒன்றும் சரிபட்டு வராது போல்கே அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றதை போன்று காட்டிக்கொண்டு ஆனால் மனதளவில் பெருமானாருக்கு எதிராக பல்வேறு வேலைகளை செஞ்சார். இது பெருமானாருக்கும் தெரியும், செய்யக்கூடிய காரியங்கள் பெருமானாருக்கும் தெரியும். அப்ப இந்த அப்துல்லாஹிபின் உபை இபின் சலூல் இந்த காட்சியை பார்க்கிறார். பார்த்த உடனே அருமையான ஒரு செய்தி நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு உடனே இந்த செய்தியை தவறாக பரப்புகிறார். இந்த சஃப்வானுக்கும் அன்னை ஆயிஷாவிற்கும் வேறு ஏதோ தொடர்பு, இவங்க இரவு நம்மோடு பயணம் மேற்கொள்ளவில்லை, ஆகவே இதுல ஏதோ ஒரு ரகசியம் நடந்திருக்கு என்று தவறான பாலியல் அந்த குற்றச்சாட்டை அன்னை ஆயிஷாவின் மீது அவர் அந்த இடத்துல பரப்பிட்டார். இதை பத்தி யாரும் ஒன்றும் பெருசா ரியாக்ட் பண்ணல, ஆனால் இந்த செய்தி பொதுப்படையாக இப்படியே பரவிக்கொண்டே இருக்கிறது. அந்த கூட்டத்திலிருந்து அங்கிருந்து கொஞ்ச நேரத்தில் கிளம்புனாங்க. அன்னை ஆயிஷா நேராக போய் தனக்குரிய அந்த வாகனத்தில் ஏறிக்கிட்டாங்க, தூக்கி வச்சாங்க, ஊருக்கு வந்துட்டாங்க. மிக நீண்ட பிரயாணமாக இருப்பதனால் அந்த பிரயாணத்துக்கு போயிட்டு வந்தோன்னா அன்னை ஆயிஷா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. வீட்டில் படுத்து ரெஸ்டில் இருக்காங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நாட்கள் போய்கிட்டே இருக்கு. டெய்லி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க. கைஃபத்திக்கும் என்று கேட்பாங்க. ஹவ் ஆர் யூ, கைஃபத்திக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உடனே நான் நல்லா இருக்கேன் பாங்க, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேருவாங்க. ஆனால் அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், பொதுவாக நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் போது பெருமானார் இப்படி நடக்க மாட்டார்கள். வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, என்னுடைய தலை மீது கை வைப்பார்கள், வச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப பரிவோட கேட்பாங்க. அல்லது ஏதாவது ஒரு செய்தியை சொல்லுவார்கள், எனக்கு மனதிற்கு இதமாக இருப்பதை போன்றும். அப்படி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை பேசிட்டு தான் என் உடல்நிலை சரியில்லாத காலங்களில் பெருமானார் போகக்கூடிய பழக்கம். ஆனால் இந்த தடவை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி வருவாங்க. வந்தோடனே என்னை கேட்பாங்க, கைஃபத்திக்கும், எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன்னு போயிடுவாங்க. இது இப்படி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இது என் மனதில் ஒரு உறுத்தலாக இருந்தது. என்ன இந்த தடவை நம்மள்ட்ட மேலே பெருமானாருக்கு என்ன குறையோ தெரியலையே, ஏன் நம்மள்ட்ட ஒழுங்காக பேசலை என்ற ஒரு மனக்குறை இருந்தது. கொஞ்சம் உடம்பு நல்லாச்சு. நான் என்னுடைய கலாயே ஹாஜா, என்னுடைய காலை கடனுக்காக வேண்டி நான் வெளியே போவதற்கு ஒரு நாள் எத்தனித்தேன். என்னோடு உம்மு மிஸ்தா என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி எனக்கு துணையாக வந்தார். ஏன்னா உடம்பு சரியில்லாமல் அப்போ தான் நல்லா இருக்கு, அதனால் வெளியே போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த இருளடைந்த நேரத்தில் சிரமமாக இருக்குன்னு உம்மு மிஸ்தா என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி என்னோடு வந்தார். உம்மு மிஸ்தா யாரு அப்படின்னு கேட்டா, உம்மு மிஸ்தா யாரு அப்படின்னு கேட்டா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சாச்சி மகள், அன்னை ஆயிஷாவினுடைய மாமி, சாச்சி மகள், தங்கை, மாமி, மாமி முறையில் உள்ள அந்த பெண் என்னோடு வந்தார். நாங்கள் ரெண்டு பேரும் போனோம். கலாய ஹாஜா முடிஞ்சு இருட்டி இருக்க நேரத்திலே திரும்ப வரணும். நாங்கள் திரும்ப வரும்போது அந்த உம்மு மிஸ்தா தன்னுடைய கால் இடறி கீழே விழுந்து விட்டார். இருட்டுக்குள்ளே அவருடைய சேலை காலில் மாட்டிக்கிச்சு, கீழே விழுந்துட்டார். விழுந்து எந்திரிச்ச உடனே அந்த அம்மா சொன்ன வார்த்தை தஇஸல் மிஸ்தா, ஹதீஸ்ல வருது, தஇஸல் மிஸ்தா, என்னுடைய மகன் மிஸ்தா நாசமா போட்டும்னு அந்த அம்மா சொல்லுச்சு. என்னுடைய மகன் மிஸ்தா நாசமா போட்டும்னு சொல்லுச்சு. சொன்ன உடனே இதை கேட்ட ஆயிஷா, அன்னை ஆயிஷா அவர்களுக்கு மிகப்பெரிய, என்ன இப்படி ஒரு வார்த்தையை நீங்க சொல்றீங்க, ஒரு தாய் ஒரு மகனை குறித்து இப்படி பேசலாமா, ஒன்னாவது. ரெண்டாவது, மிஸ்தா பத்ருனுடைய போரில் கலந்தவர்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், அவங்க அஸ்ஹாபுல் பத்ர், சாஹிபுல் பத்ர், பத்ருனுடைய சஹாபிக்கு சொல்ல, என்ன பெருமானாருடைய காலத்தில் யாரெல்லாம் மன் ஷஹித பத்ரன் வலஹும் தரஜா, ஏதாவது கேட்டா ஒரு சஹாபியை சொன்னா அவர் பத்ரில் கலந்தோம், அது வந்து டாக்டரேட் வாங்கினதை விட மேல அந்த மனிதர்களிடத்திலே சமம். ஆகவே பத்ரில் கலந்த சஹாபாக்களுக்கு என்று தனி மரியாதை இருந்தது. அப்ப அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், மிஸ்தா பத்ரில் கலந்தவரே, அவரை போய் இப்படி நாசமா போனன்னு திட்டுறீங்களே, ரெண்டாவது ஒரு தாயினுடைய சாபம் இப்படி சொல்லலாமா? அப்ப அந்த அம்மா கேக்குது, உன்னுடைய விஷயத்தில் என் மகன் என்னவெல்லாம் பேசுகிறான் என்பது உனக்கு தெரியாம தான் கேக்குறியான்னு கேட்டுச்சு. உன்னுடைய விஷயத்தில் என் மகன் என்னவெல்லாம் பேசுகிறான் என்பது உமக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப அன்னை ஆயிஷா அவர்கள் சின்ன பிள்ளைத்தனமா கேக்குறாங்க, என் விஷயத்தில் அவர் என்னத்தை பேசிட போறாரு அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே டாப் டு பாட்டம், அங்கிருந்து ஆரம்பித்து என்ன நிகழ்ந்து என்பதை, அதுக்கப்புறம் இந்த செய்தி மதீனா பூரா எப்படி பரவுச்சு அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு செய்தியாக அந்த உம்மு மிஸ்தா அன்னை ஆயிஷா அவரிடத்துல சொல்றாங்க. தன்னை குறித்து, தன்னுடைய கற்பை குறித்து, தான் சார்ந்த இந்த இவ்வளவு ஒரு மனைவி, பெருமானாருடைய மனைவியை குறித்து இவ்வளவு பெரிய செய்தி வந்து மதீனாவில் பரவி இருக்கான்னு இதை கேட்ட உடனே அன்னை ஆயிஷா அவர்களால் அழுகை அடக்க முடியல. பொம்பளைங்க தானே. உடனே கேட்டாங்க, இந்த செய்தி நபிக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. இந்த செய்தி நபிக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது, நபிக்கும் இந்த செய்தி தெரியுமே. உடனே ஆயிஷா அன்னை ஆயிஷா அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அதோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு காலை கடமை முடித்து காலையில வந்தாச்சு. எப்போதும் போல பெருமானார் வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து கேட்டாங்க, கைஃபத்திக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? உடனே அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், நல்லா இருக்கேன், எனக்கு உடம்பு இன்னும் கொஞ்சம் சரியாகணும், நான் என்னுடைய தந்தை தாய் வீட்டுக்கு நான் போக வேண்டும், எனக்கு அனுமதியுங்கள்னு கேட்டாங்க. நான் என் சொந்த வீட்டுக்கு போகணும், எங்கள் அத்தா அம்மா கூட இருந்துட்டு வரேன், எனக்கு அனுமதி. உடனே நாயகம் சல்லா அலிஸ்லாம் அனுமதி கொடுத்தார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் தன்னுடைய தந்தை வீட்டுக்கு, அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு அன்னைக்கு பகல்லே போயிட்டாங்க. போயிட்டு ஆத்தாம தாங்க முடியல, அழுதுகிட்டே இருக்காங்க. போய் தன்னுடைய தாயிடத்தில், ஒரு பெண் எங்கே போவாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த ஹதீஸில், தன்னுடைய தாயிடத்தில் போய் பெருமானார் இது அன்னை ஆயிஷா கேட்டார்கள், என்னை குறித்து இப்படியெல்லாம் பேசுகிறார்களாமே அம்மா, உனக்கு அது தெரியுமான்னு கேட்டாங்க. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, ஆமாம் தெரியும், ஒரு அழகிய பெண் தன்னுடைய கணவனுக்கு மிக பிடித்தமான ஒரு பெண்ணை குறித்து இந்த உலகம் அப்படியெல்லாம் பேசும் அப்படிங்கிறது இதானே அப்படின்னு கேட்டுட்டு அந்த அம்மாவும் சேர்ந்து அழுகிறார்கள். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டிலிருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வெளியிருந்து வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே தன்னுடைய மகளை பார்த்தாங்க. பார்த்துட்டு சந்தோஷமா நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்குது, சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு தன்னுடைய மனைவி இடத்துல கேட்குறாங்க, ஏன் அன்னை ஆயிஷா அழுகிறார்கள், ஏன் இந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கு? உடனே அப்போ தான் அன்னை ஆயிஷா அவர்கள் அன்னை அந்த அவர்களுடைய தாய் சொல்லு, உம்மு ரூமான், அந்த அம்மா சொல்லுது, உங்களுடைய மகளுக்கு அவரை பற்றி உண்டான பரப்பப்பட்ட செய்தி தெரியாதாம், இன்றைக்குத்தான் தெரியுமாம். உங்கள் மகளை குறித்து பரப்பப்பட்ட இந்த அவருடைய கற்பின் மீது கேள்வி எழுப்பப்பட்ட செய்தி உங்களுடைய மகளுக்கு தெரியாதாம், இன்னைக்கு தான் தெரியுமா, அதனால அதை கேட்டு வருத்தமா அழுகுறாங்கன்னு. ஒரு பதில் கூட அன்னை அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு பேசல, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எவ்வளவு சாஃப்ட் இதயம் அது, அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தஆலா எவ்வளவு சாஃப்ட், தன்னுடைய மகளை ஒரு நபியினுடைய மனைவிய இப்படி ஒரு செய்தி பரப்பிட்டாங்களேன்னு கடுமையா அழுகிறார்கள். ஹதீஸ்களில் வருகிறது, சாப்பிடல, தூங்கல, இரவு பகலாக அழுது கொண்டே இருந்தேன். அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் புகாரி இந்த செய்தியை கொண்டு வர, இரவு பகலாக அழுது கொண்டே இருந்தேன், என்னுடைய தாய் என்னிடத்தில் சொன்னார்கள், இப்படி நீ அழுதால் உன்னுடைய அந்த ஈரல் கெட்டு போய்விடும், நீ அழுகிற அழுகையில் உன்னுடைய ஈரல் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நான் எதையும் பொருட்படுத்தவில்லை, நான் அழுது கொண்டே இருந்தேன். நாட்கள் செல்லுகிறது, ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, மூணு நாள் அல்ல, ஒரு மாதம் கடந்தது. ஹதீஸ்களில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய அது பெரிய சிரமமாக தன்னுடைய மனசில் இதை போட்டு அடக்கிக்கிட்டு இந்த நடக்கிற செய்திகளை எல்லாம் பெருமான், நான் ஏன் இதை இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ன்னா, பெருமானார் ஏதோ சுகமாக பட்டுக்கம்பளத்தில் படுத்துட்டு போகல, நடக்கிற செய்தி அல்லாஹு தஆலா குடும்பத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார். ஒரு மனிதராக இருந்து பெருமானார் எப்படி வழிகாட்டினார்கள், ஒரு துஆவுல என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல அப்படி பொறுமையா இருந்தாங்க. இதற்கு கிடைக்க இருக்கிற கூலியும் பலனும் பெருமானாருக்கு தெரியும், அதனால பேசாம இருந்தாங்க, ஒண்ணுமே செய்யல. ஆனால் பார்க்கிறவர்களிடத்தில் பெருமானார் அடிக்கடி சொல்லுகிற செய்தி, எனக்கு தெரியும் என்னுடைய குடும்பத்தார்கள் மிக கண்ணியமானவர்கள், இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, யாரை பார்த்தாலும் வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரியும் என்னுடைய குடும்பத்தை பற்றி, என்னுடைய குடும்பம் மிக கண்ணியமான ஒரு குடும்பம். இந்த செய்தி காட்டு தீயாக பரவி ஒரு மாசம்னா என்ன நடந்திருக்கும் அந்த ஊருக்குள்ள, மதீனாவுக்குள்ள சின்ன ஊர் தானே, ஊர் முழுக்க அந்த செய்தி இதை பற்றி உண்டான பேச்சுகள் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு அந்த ஒரு மாதம் நெருங்குகிற போது அன்னை ஆயிஷா போய் சில நாட்களில் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரை கூப்பிட்டாங்க, சஹாபாக்கள் இருந்து ரெண்டே ரெண்டு பேரை கூப்பிட்டாங்க. அதில் ஒன்று அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டாவது உசாமத் பின் ஜெயித் என்று சொல்லுகிற நபித்தோட, இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அந்த ரெண்டு பேரில் உசாமா பின் ஜெயித் என்பவர் இடத்துல கேட்டார்கள், இந்த விஷயமா நான் எப்படி நடக்கணும், அல்லது இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு நபி ஊர் முழுக்க எல்லோருக்கும் சட்டம் சொல்லுகிற, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற குழப்பங்களை தீர்த்து வைக்கிற ஒரு நபி தன்னுடைய தோழர்களை அழைத்து தான் என்ன செய்யறதுன்னு தெரியல, இதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் நீங்க சொல்லுங்கன்னாங்க. பெருமானார் ஏன் உசாமாவை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாறு. உசாமா ரதியல்லாஹு தஆலா உசாமத் இப்னு ஸைத் யார் அப்படின்னு கேட்டா பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள், ஹிப்புஹு வப்னு ஹிப்பி, அவருடைய பேரே பெருமானாரின் பிரியத்திற்குரியவர், பிரியத்திற்குரியவரின் மகன். நான் இவரை பத்தி ஏற்கனவே இதே மஜ்லிஸில் நான் பேசியிருக்கேன். உசாமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியமான மனிதர்களில் மிகப்பிரியமான மனிதர் உசாமா. ஏன் உசாமாவுக்கு அவ்வளவு பிரியம், ஏன் உசாமாவின் மீது அவ்வளவு பிரியம் அப்படின்னு கேட்டார். வேற எதுவும் இல்லை, அந்த உசாமாவினுடைய தாயார் ஐமன் பெருமானாருடைய தாயாரினுடைய பணிவிடையாளராக இருந்தார். பெருமானாருடைய தாய் அன்னை ஆமினாவினுடைய அடிமைதான் ஐமன், அவருக்கு பிறந்தவர் தான் உசாமத் பின் ஸைத். அதனால அவர் மீது அளவு கடந்த பிரியம். ரெண்டாவது சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஐமனை பார்த்து சொல்லுவார்கள், அந்த உம்மி பாத உம்மி, என் தாய்க்கு பின் நீ தான் எனக்கு தாய். அந்த ஐமன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த தாயார் அவருடைய தகப்பனாரை போய் ஜியாரத்து செஞ்சுட்டு வர்ற வழியில ஐமன் இது பெருமானாருடைய தாயார் உடல் முடியாமல் இருக்கிற போது கூட இருந்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த ஐமன். பெருமானார் மிகச்சிறிய வயசு, மிக சின்ன இல்லை, தன்னுடைய தந்தையாரை போய் அந்த இடத்த பார்க்கணுன்னு கூட்டிட்டு போனாங்க. திரும்ப வர்ற வழியில இந்த இடத்துல உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அப்போ நோய் முற்றிக்கிட்டே இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா இதாகி அந்த அன்னை ஆமினா இறந்தாச்சு. இப்ப அன்னை ஆமினா அவர்களை அந்த இடத்துல அங்கே அவர்களை தபன் செய்து விட்டு அந்த ஊமன் கிளம்புறாங்க, அந்த ஐமன் கிளம்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருஸ்தான்ல ஒரு கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, என் தாய் என்னோடு வரணும், என் தாய் என்னோடு வரணும். ஹதீஸ்கள்ல வரும், மேலே படுத்துக்கிட்டு பெருமானார் அழுதாங்க, அம்மா அம்மா. அந்த நேரத்தில் ஐமன் கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தாங்க. அதை மறக்காம ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என் தாய் நீ என்று மிகவும் கண்ணியம் செய்வார்கள் ரஹ்மான் ஐமனுக்கு. அப்ப அவங்களுடைய பிள்ளை தான் உசாமா. இந்த உசாமா எப்படி அப்படின்னு சொன்னா, வளர்ந்தது இருந்தது எல்லாமே பெருமானாருடைய வீட்டிலே. ஹதீஸ்களில் வருது ஹசன் பிறந்திருக்காரு, உசாமாவுக்கும் அதே வயசு, கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வயசு வித்தியாசம். ஹசனை அழைத்து இந்த தொடையிலையும் உசாமாவை அழைத்து இந்த தொடையிலையும் பெருமானார் உட்கார வைத்துக் கொண்டு ரெண்டு பேரையும் அணைச்சிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹும்மா அஹிப்புஹுமா, யா அல்லாஹ் இந்த ரெண்டு பேரையும் நான் பிரியப்படுகிறேன், ஃபஹிப்புஹுமா, நீங்களும் பிரியப்படுங்கள், நீங்களும் பிரிய, யா அல்லாஹ் நீ பிரியம்பை, நீங்கள் பிரியப்படுங்கள் என்று ரெண்டு மாதிரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நான் இந்த ரெண்டு பேரையும் பிரியப்படுறேன், அதனால நீ பிரியப்படுங்க. அதனால அந்த உசாமாவை தேர்ந்தெடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அன்னை ஆயிஷாவினுடைய விஷயத்துல நான் எப்படி நடக்கிறது, இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கே அப்படின்னு கேட்ட உடனே அப்ப ஒரே வார்த்தையில சொன்னாங்க, உசாமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய குடும்பத்தார்கள் மிக கண்ணியமானவர்கள், மிக கண்ணியமானவர்கள், அல்லாஹ் உங்களுக்கு இவர்களை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார், அதனால பேசுகிறவருடைய பேச்சை நீங்கள் ஒரு காலமும் கேட்க வேண்டாம், விட்டு விடுங்கள் அப்படின்ட்டாங்க. பேசுறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலைக்கு வந்து. ஆனா அந்த இடத்துல அலி ரதியல்லாஹு தஆலான்னு ஒரு வார்த்தையை பேசினாங்க, ஹதீஸ் அதை தவறாமல் பதிவு செய்து அலி ரதியல்லாஹு தஆலான்னு அவங்க சொன்னாங்க, வலம் யுதய்யிக்கில்லாஹு அலை வன் நிசாவு சிவாஹா கசீர், யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் இவ்வளவு பதஷ்டப்படுகிறீர்கள், நீங்க இவ்வளவு கோபப்படுறீங்க, பதஷ்டப்படுறீங்க, அதனால அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தில் எப்போதுமே உங்களுக்கு சிரமத்தை தரமாட்டார், இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இதிலிருந்து ஒரு நிம்மதி உண்டு, அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அதில் மனசு சஞ்சலமாக இருந்தது என்று சொன்னால் அவங்களுடைய பணிப்பெண்ணை கூப்பிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடும்னு சொன்னாங்க. எதுக்குன்னா, தசல்லி, ஒரு ஒரு பிரச்சனையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய மனதை, அவருடைய சிந்தனையை எப்படி மாற்றுவது. அலி அல்லவா சாதாரணமான, நான் தோட்டம்னா வாசல்னு சொன்னாங்கல்ல சும்மாவா, அதனால அவங்க சொன்னாங்க, பெருமானாரை கொஞ்சம் அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து மாற்றி விடணும், அதனால யார சொல்லலா இந்த தசல்லியை உங்க குடும்பத்தை இதில் அல்லாஹ் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் வைக்க மாட்டான், ஏன் இவ்வளோ கோலப்படுறீங்க, அந்த ஆயிஷாவினுடைய அடிமை பெண்ணை கூப்பிட்டு பேசுங்க, உங்களுக்கு உண்மையை சொல்லுவாங்க, உங்க மனசுக்கு தசல்லி ஆகும்னாங்க. உடனே பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பரீரா என்று சொல்லுகிற அன்னை ஆயிஷாவினுடைய அடிமையை கூப்பிடுறாங்க. அவங்களோடு இருந்த அந்த பெண்ணை கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு இங்கே நடக்கக்கூடிய பேசுகிற பேச்சுகள் தெரியும், அன்னை ஆயிஷாவை பற்றி நீ என்ன சொல்ற என்று ஒரு செய்தியை கேட்குறாங்க. நான் எப்படி நடக்கணும், இது என்ன நடக்குது இங்கேன்னு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, யார சொல்லலாம், அது ஒரு சிறிய பெண், அங்கே 9 வயசு தானே, அங்கிட்ட ஒரு 5 வயசுன்னா 13-14 வயசு பெண் யார சொல்லலாம். அதனால அந்த அம்மா வந்து மிக இரக்கமான குணத்தையும் மிக கண்ணியமான குணத்தையும் கொண்டவர்கள். ஆனால் அவர்தந்து ஒரு குறையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் இதை சொல்லுவேன், ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறதுனால அந்த அம்மா மாவாட்டிக்கிட்டே இருக்கும், அப்படியே தூங்கிடும். வீட்டில் இருக்க ஆடு வந்து அந்த மாவில் உள்ள அந்த ஆட்டிக்கிட்டு இருக்க பொருளை சாப்பிட்டு போயிடும். இந்த அளவுக்கு மிகவும் ஒரு லைஃபான ஒரு லேசாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி யார சொல்லலான்ட்டு இந்த செய்தியெல்லாம் பெருமானார் கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு நேரம் வந்து நாயம்சல்லா அலிசல்லம் மிம்பரினுடைய படியிலே ஏறினார்கள். ஹதீசுகளில் வருகிறது, நாயம்சல்லா அலிசல்லம் அவர்கள் மிம்பருடைய படியிலே ஏறினார்கள். ஏறி நாயம்சல்லா அலிசல்லம் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். என்ன சொன்னாங்க பெருமானார் அந்த மக்களிடத்தில் என்ன பேசினாங்க, அதுவரை தன்னுடைய மனைவியை குறித்து இவ்வளவு பேசுறாங்களே, எதுக்குமே பெருமானார் எந்த பதிலும் சொல்லலை, அமைதியாக இருந்தாங்க, எதுவுமே பேசலை. ஆனால் இந்த உபை இப்னு சலூல் அதை பத்தி தொடர்ந்து மக்களிடத்திலே போய் 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 சொல்லிக்கிட்டே இருக்கார். அந்த செய்தியை சின்ன ஊரு தானே மதீனா அப்படிங்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம ரசூலுல்லாஹ் அலல் மிம்பரி ஃபஸ்த அதர மின் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் ஃபகால ஹுவ அலல் மிம்பர் யா மஅஷரல் முஸ்லிமீன் மன் யஅதிர்னி மின் ரஜுலின் கத் பலகனி அதாஹு ஃபீ அஹ்லி. இந்த வார்த்தையே அரபி வார்த்தைக்கு அரபி அர்த்தம் தெரிஞ்சு அப்படின்னு சொன்னான். அதை அதை வாசிச்சா அழாம இருக்க முடியாது. இதனால தான் நான் நிறைய ஊர்களில் இந்த பெருமானாருடைய வஃபாத்தை பற்றி பேசுங்கன்னு கூப்பிடுவாங்க, நான் வரவே மாட்டேன்றேன், எனக்கு ஐ எம் நாட் ஏபிள், எப்படி பேச அழத்தான் முடியும் என்னால். இந்த இந்த செய்தியிலையும் என்னுடைய மதரசாவில் இந்த ஹதீஸ் இந்த ஆயத்துக்கு விளக்கம் முத முதல்ல படித்தப்ப நான் எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் அந்த வகுப்புல இருந்து எல்லாருமே எழுதிட்டாங்க. ஏன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு உணர்வு பூர்வமான ஒரு செய்தி இது. தன் தாயை குறித்து ஒரு நபியை குறித்து, எந்த நபி மேல நாம் என் உயிரை விட நாம் மேல வைக்கணுமோ அந்த நபியை குறித்து உண்டான ஒரு தகவல்களை பகிரவோ, நேரடியா நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு நடக்கிற ஒரு நிகழ்ச்சியாக அந்த உணர்வுகள் இருக்கிறதே, அதுதானே பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினாங்க. உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் உயிர் மட்டும், அதுக்கு மேல எல்லாமே நீங்க தான், உடனே இன்னும் ஈமான் முழுமையாகலையா உமரே அப்படின்ட்டாங்க. இன்னும் ஆகல, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தாங்க, உட்காந்துருச்சு. நாங்கள் யாரும் சொல்லலாம், என் உயிரை விட எனக்கு நீங்கள் மேலன்னொன்னே அல்லான் யா உமர், இப்பந்தான் உங்களுடைய ஈமான் பூர்த்தி ஆகி இருக்கிறது. அப்ப பெரிய பாடம் நமக்கு, சும்மா போற போக்கில் ரசூல்லா பத்தி நாங்கள் பேசிட்டோம் இது பண்ணிட்டோம்லாம் அல்ல. அந்த ஒரு அந்த பிரியமும் அந்த பெருமானாரின் மீது உள்ள அந்த பிரியமும் காதலும் அந்த முகப்பத்தும் நம் உயிரை விட மேல இருக்கணும்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அந்நபியூ அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உயிரை விட மேல. அப்பந்தான் நம்முடைய ஈமான் பூர்த்தியாகும். நாளைக்கு நம்ம வெளியே போறதுக்கு, நாளை நம் சுவனம் செல்வதற்கு அந்த தகுதி தான் மிகப்பெரிய காரணமாக இருக்கும். நான் தொழுகிற தொழுகைகள் அதெல்லாம் வந்து மேண்டேட்டரி, நம்முடைய கடமைகள். ஆனால் சொர்க்கத்துக்கு போறதுக்கு பெருமானாருடைய அந்த பிடிமானமும் அந்த ஷஃபாத்தும் இல்லாமல் யாரும் தான் தொழுகையில போயிடுவோன்னு நினைச்சிடவே முடியாது. அதனால அந்த அன்பு ஊறி கிடக்க வேண்டும். அப்ப ஏறி நின்று அந்த நுபுவத்தினுடைய வார்த்தையிலிருந்து பெருமானார் பேசுகிறார்கள். இது அது எவ்வளவு போயிருந்தா அல்லது ஒரு செய்தியை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தை புகாரி எழுதுறாரு. அந்த ஹதீஸ்ல வருது, அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிற வார்த்தை தான், யா மஅஷரல் முஸ்லிமீன், ஓ முஸ்லிம்களே, முஸ்லிம் மக்களை எல்லாம் கூடியிருக்காங்க, மை யஅதுருனி மை யஅதிருனி மின் ரஜுலின், இந்த மனிதரிடத்திலிருந்து என்னை காப்பவர் யார், உங்களிலே ஹூ இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் மீ ஃப்ரம் திஸ் மேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹூ இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் மீ ஃப்ரம் திஸ் மேன், மனிதரிடத்திலிருந்து என்னை யார் காப்பாற்றுவது, கது பலகனி அதாஹு ஃபீ அஹ்லி, அவருடைய தொல்லை பல்வேறு விதங்களில் எனக்கு வந்து கடைசியில் என் மனைவிக்கும் இடையிலே சிரமத்தை ஏற்படுத்திவிட்டார், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இடையிலே சிரமத்தை ஏற்படுத்திவிட்டார். நான் மிக சிரமமாக நான் இந்த இடத்தில் நான் உணர்கிறேன், ஃபவல்லாஹி மா அலிம்து ஃபீ அஹ்லி இல்லா கைரா, அந்த நுபுவத்தினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, மா அலிம்து, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா அலிம்து ஃபி அஹ்லி இல்லா கைரா, என் குடும்பத்தில் நான் எந்த ஒரு சந்தேகத்தையும் படவில்லை, என் குடும்பத்தை பற்றி நான் நன்றாக தெரிந்தவன், நான் நன்றாகவே நினைக்கிறேன், அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் அவர்கள் சொல்கிறார். லக்கது தக்கரு ரஜுலன், அதே போன்று இன்னொரு ஆணை குறித்தும் இவர்கள் பேசுகிறார்கள், மா அலிம்து அலைஹி இல்லா கைரா, ஆனால் அந்த மனிதரும் மிக தங்கமான மனிதர், சஃபான் இப்னு முஅத்தல், அந்த மனிதரும் மிக தங்கமான மனிதர், மா கான யதுகுலு அலா அஹ்லி இல்லா மஈ, அவர் என்னுடைய இல்லத்திற்கு வந்தாலும் கூட நான் இருக்கும் போதுதான் வருவார், என்னோடு தான் நுழைவாரே. இப்படிப்பட்ட இந்த இரண்டு பேர்கள் மீதும் இவர்கள் சொல்லுகிற இந்த குற்றச்சாட்டுக்கு, இந்த மனிதரிடத்திலிருந்து என்னை காக்க யார் போகிறீர்கள்னு கேட்டார். இது மிம்பர்ல நின்று பேசிய பேச்சு. உடனே அங்கே அதிகமாக அன்சாரி சஹாபாக்கள் அமர்ந்திருந்தாங்க, முஹாஜிர் சஹாபாக்கள் இருந்தாங்க. அதில் அந்த அன்சாரி சஹாபாக்கள்ல ரெண்டு கூட்டம் இருந்துச்சு, அவுஸ் அப்படின்னு ஒரு கூட்டம், ஹஸ்ரஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம், அது அந்த மதீனாவிலே வாழ்ந்த புராதன மக்கள். அந்த ரெண்டு கூட்டமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஹதீஸுகள் வருது. அப்ப அந்த அவுஸ் என்று சொல்லுகிற கூட்டத்தினுடைய தலைவராக இருந்த அந்த சாத் பின் முஆத் என்று சொல்லுகிற அந்த மனிதர் எந்திரிச்சு நின்றார். அந்த சாத் பின் முஆத் யாரு அப்படின்னு கேட்டா பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் பி மௌத்தி சாத் பின் முஆத், உலகத்தில் ஒரு மனிதர் இறந்ததற்காக வேண்டி அல்லாஹுவினுடைய அருஷாசனம் ஆடியது என்றால் அது இந்த சாதுக்கு தான் சொன்னாங்க. அவ்வளவு பெரிய மனிதர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு, மக்காவை விட்டு ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வந்தபோது முழுக்க முழுக்க சப்போர்ட்டிவாக இருந்த மனிதர்கள்ல அந்த சாத் பின் முஆத் அவர்கள் உள்ளவர்கள். உடனே அவங்க எந்திரிச்சு நின்னாங்க. நின்று சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த செய்தியை சொன்னவர் அவுஸ் என்ற எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தால் நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், அவருடைய தலையை எடுத்துருவேன். அவர் சொன்ன வார்த்தை, நான் அவரை உடனே அவருடைய தலையை கொய்து விடுவேன், உங்களுக்கு இவ்வளவு பெரிய சிரமத்தை தந்த அந்த மனிதனை. ஆனால் சொல்லிட்டு அவர், ஆனால் சகோதர கூட்டமாக இருக்கிற, ஏன்னா அவங்கெல்லாம் அந்த கூட்டம் கூட்டமாக, அந்த கோத்திரம் கோத்திரமாக வாழ்ந்து பழகிய மக்கள், அந்த கடைசி வரையுமே அந்த கோத்திரங்கள் இருக்கும், தங்களுடைய கூட்டம்னா அதுக்கு ஒரு, எங்களுடைய சகோதர கூட்டமான ஹஸ்ரஜ் என்ற கூட்டத்திலிருந்து உண்டானவராக இருந்தால் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், இருந்தாலும் நீங்கள் சொன்னால் நான் அவரை துண்டாடி விடுவேன் என்று ஒரு வார்த்தையை சாத் பின் முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மஜ்லிஸில் சொல்றாங்க. சொன்ன உடனே இது அப்படி மஜ்லிஸ் நிசப்தமா இருக்கு. இப்படி இருக்கும்போது டக்குன்னு இன்னொரு மனிதர் வேற சைட்ல இருந்து எந்திரிச்சார். அவர் பேர் சாத் பின் உபாதா என்று சொல்லுகிற மனிதர். அவர் ஹஸ்ரஜ் என்று சொல்லுகிற கூட்டத்தினுடைய தலைவர். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் ரொம்ப ரோஷக்காரர். ஏற்கனவே போன வாரங்களில் சொல்லும் போது சொன்னேன், சாத் பின் உபாதா இருக்காரு, இந்த சட்டம் ஒரு மான் தன்னுடைய மனைவியோடு தவறு நடப்பதை பார்த்தால் இறங்குவதற்கு முன்னால், ஒரு ஆண் தன்னுடைய மனைவி இன்னொருவரோடு இருப்பதை பார்த்தால் என்ன செய்யணும்னு சட்டம் இறங்குறதுக்கு முன்னாடி பெருமானாரிடத்தில் கேள்வி கேட்டவர் அவர் தான் சாத் பின் உபாதா. அவர் உடனே எந்திரிச்சு நின்னார். நின்று சொன்னாரு, காம சாத் பின் முஆத், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சாதே, அவுசினுடைய தலைவரை பார்த்து இவர் சொல்றார், ஹஸ்ரஜினுடைய தலைவர், ரெண்டு கூட்டம் அவுஸ் ஹஸ்ரஜ் சேர்ந்துதான் உட்கார்ந்துருக்காங்க. அவருடைய ரோஷம் பொருட்களை எந்திரிச்சு சொன்னாரு, ஹஸ்ரஜில் உள்ளவரை கொன்றுவியா, ஒரு காலமும் நான் அவரை கொலை செய்ய விட மாட்டேன். இந்த செய்தி அவர் மண்டையில் ஏறல, எங்க இங்க நடந்த அந்த செய்தி அவருக்கு விளங்கல. இதனுடைய வீரியம் புரியாமல் அவர் தன்னுடைய குடும்பத்தை பத்தி, தன்னுடைய அந்த கோத்திரத்தை பத்தி பேசுறாரு, சொல்றாரு அதெல்லாம் கொல்ல விட மாட்டேன், யாரை பார்த்து என்ன பேசுறேன். பேசின உடனே அந்த செயல இருந்து அவுஸினுடைய புறத்திலிருந்து உசைத் பின் ஹுபைர் என்று சொல்லுகிற ஒரு சஹாபி, மிக அறிவான மிகப்பெரிய ஒரு ஜலீலுல் கதிர் சஹாபி, அந்த சஹாபி எந்திரிச்சு நின்னார். ஜலீலுல் கதிர் சஹாபின்னா என்ன அப்படின்னா, மிக கண்ணியம் வாய்ந்த, பெருமானாரோடு நெருக்கமாக இருந்து பல்வேறு ஹதீஸுகளை அறிவித்த சஹாபாக்களுக்கு ஜலீலுல் கதிர் சஹாபி என்று சொல்லப்படும். அப்ப உசைத் பின் ஹுதைர் அந்த செயலில் எந்திரிச்சு நிற்கிறார். அவர் யாருன்னு கேட்டா, அந்த ஹவுஸ் கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கிற சாத் பின் முஆத் அவருடைய சச்சா மகன். அவர் எந்திரிச்சுன்னு சொன்னாரு, நீ என்ன கண்டிப்பா அவரை நாங்கள் கொல்லுவோம், நீ ஒரு முனாஃபிக், ஒரு முனாஃபிக்கா வேண்டி நீ இப்படி வாதாடி பேசுற, பெருமானார் என்ன பேசினாங்கன்னு உனக்கு தெரியுதா, அதை விட்டுட்டு நீ இப்படி பேசுறீன்ன. அந்த இடத்தில் சத்தங்கள் வளர்ந்தது, ஒரே கடுமையான சத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மன வருத்தத்தை பதிவு செய்து அதற்கு ஒரு வழியை தேடலாம் என்று சொன்னால் இங்கே அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஆன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரின் மீது நின்றே இவர்களை அமைதிப்படுத்தினார்கள். அமைதியாருங்க, அமைதியா. கடைசியில் அந்த கூட்டம் அமைதியாக ஆனது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரை விட்டு இறங்கி நேர வீட்டுக்கு கிளம்பி அன்னை ஆயிஷாவினுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. போனா அங்க சாப்பிடல, தூங்கல, இரவு தூக்கம் இல்ல, பகல் தூக்கம் இல்ல, அங்க அப்படியே சுருண்டு அன்னை ஆயிஷா அவர்கள் படுத்திருக்கிறார்கள். அங்க பக்கத்துல அவருடைய தாயும் தந்தையும் கூட இருக்காங்க. இந்த இடைப்பட்ட நாள்ல இந்த ஒரு மாசம் பக்கம் பெருமானாருடைய வீட்டுல இருந்துட்டு இங்க வந்து சில நாட்கள் ஆகுது. பெருமானார் இவங்க வீட்டுக்கு வரல, அன்னைக்கு தான் முத முதல்ல வர்றாங்க. பெருமானார் சலாம் சொன்னாங்க, வீட்டுக்குள்ள போனாங்க. போய் ஒரு இது மாதிரி ஒரு குரூசியல், இந்த மாதிரி ஒரு சிரமமான நிகழ்ச்சியை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அருமையான வந்து ஒரு ஒரு மனிதர்களுக்கு இடையிலே நடக்கிற இந்த நிகழ்ச்சியை மனிதத்துவத்தோடு ஒரு நபியாக இருந்து விளக்கி காட்டியவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போய் உள்ள போய் அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்க உள்ள போனாங்க. அன்னை ஆயிஷா படுத்திருந்தாங்க, போய் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் இப்படி வந்து அமர்ந்து பல நாட்கள் ஆயிடுச்சு, அன்னைக்கு தான் வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து என்னுடைய தாயும் தந்தையும் பக்கத்தில் இருந்தார்கள். நான் அழுது கொண்டிருந்தேன். அப்போ என்னை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பித்தார்கள். என்னிடத்துல சொன்னாங்க, யா ஆயிஷா அப்படின்ட்டு அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். தன்னின் மீது சலவாத்தை சொன்னார்கள். என்னிடத்துல பேச ஆரம்பித்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னஹு பலகனி அன்க கதா வ கதா, ஆயிஷாவை உம்மை பற்றி மக்கள் எல்லாம் பேசுகிற செய்தி எனக்கு கிடைத்தது. இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். பக்கத்தில் என்னுடைய தந்தை, அப்புறம் வீட்டில் உள்ள ஆளுக என்னுடைய தாய் எல்லாம் இருக்காங்க. சொல்லிட்டு பெருமானா சொல்லு, ஃப இன் குந்தி பரி அதன் ஃபசயுபுரி கில்லா, ஓ ஆயிஷாவே நீங்கள் இந்த விஷயத்தில் சுத்தமானவராக இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய சுத்தத்தை, உங்களுடைய பரியத்தை, உங்களுடைய கற்புநெறியை மிக உயர்ந்ததாக ஆக்குவான் அப்படின்னு சொன்னார். அடுத்து சொல்றாங்க, ஆயிஷா ஆனால் நீ தவறிழைத்திருந்தால் அல்லாஹுவினிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், அவரிடத்திலே தௌபா செய்யுங்கள். ஒரு அடியான் அல்லாஹ்வினிடத்தில் மனம் திருந்தி வந்து பாவ மன்னிப்பு கேட்டால் சும்மா தாபத்தாபல்லாஹு அலை, அல்லாஹ் அவருடைய தௌபாவை அங்கீகரித்துக் கொள்ளுவான் என்று இந்த செய்தியை பெருமானார் சொன்ன உடனே அன்னை ஆயிஷா சொல்றாங்க, என் உயிரே போயிடுச்சு. பெருமானார் இந்த செய்தியை சொல்ல உடனே கல்லச தம்இ ஹத்தா மா அஹஸ்ஸு மின்ஹு கத்ரா, இதுவரையும் அழுதுகிட்டு இருந்தேன், என் அழுகையும் நின்றுச்சு. யார் வந்து என்ன வார்த்தையை என்னிடத்துல கேட்கிறார்கள்? என்னை பற்றி பெருமானாருக்கு மிக நன்றாக தெரியும். என்னை குறித்து இப்படி ஒரு செய்தியை பெருமானார் இடத்துல வந்து கேட்கிறாங்களேன்னு, கல்லச தம்இ ஹத்தா அஹஸ்ஸு மீன்ஹு கத்ரா, என் கண்ணில் இருந்து வடிவதற்கு கூட தண்ணீர் இல்லை. உடனே நான் என்ன செஞ்சேன், என்னுடைய தகப்பனாரினுடைய பக்கம் திரும்பி நான் சொன்னேன், என்னுடைய அருமையான தந்தையே பெருமானாருக்கு பதில் சொல்லுங்கள்னு சொன்னேன். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நீங்க ரசூல்லாவுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன். என்னுடைய தந்தை என்னை பார்த்து சொன்னார்கள், நான் பெருமானாரிடத்தில் என்ன பேசுறதுன்னு எனக்கு என்ன தெரியும், நானும் பேசுவதற்கு ஒன்றும் இல்லைன்னா. உடனே என் தாயை திரும்பி பார்த்து சொன்னேன், தாயே பெருமானாருக்கு பதில் சொல்லுங்கள்னு சொன்னேன். என்னுடைய அம்மாவும் அதே வார்த்தையை சொன்னார்கள். சரி, இனி என்னுடைய நிலைதான் என்று சொல்லி நான் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னேன். என்னை ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னேன், வா அன ஜாரியத்தும் ஹதீசத்துஸ்ஸின், நானோ சிறிய பெண், வான ஜாரிய, நானோ சிறிய பெண், ஹதீசத்துஸ்ஸின், ரொம்ப குறைந்த வயது எனக்கு, லா அக்ரஉ கசீரம் மினல் குர்ஆன், அந்த அளவு குர்ஆன்ல இருந்து கூட நான் நிறைந்து ஓதியதில்லை, வல்லாஹி லக்கத் அரஃப்த லக்கத் அரஃப்து அன்னக்கும் சமிஅ்தும் ஹாதா, நான் ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொண்டேன், இந்த செய்தி உங்களுடைய காதுகளை எட்டி இருக்கிறது, வக்கத் இஸ்தகர்ர ஃபி நுஃபூஸிக்கும், இந்த செய்தியை குறித்து நீங்கள் தடுமாற்றத்தில் இருக்கிறீர்கள். நபி பார்த்து சொல்றாங்க, அன்னை ஆயிஷா, இந்த செய்தி உங்க காதுக்கு வந்துருச்சு, இந்த செய்தியை குறித்து நீங்கள் தடுமாற்றத்தில் இருக்கிறீர்கள், ஃபஸத்தக்தும் பிஹி வலயின் குல்துலக்கும் இன்னி பரீஆ, நான் இந்த நேரத்தில் நான் இல்லை, அப்படி செய்யவில்லை, நான் சுத்தமானவள் என்று சொன்னால், வல்லாஹு யஅலமு மின்ஹு பரீஅதன் லிதுஸத்தக்னி, அல்லாஹ்வுக்கு தெரியும் என்னை சுத்தப்படுத்துவதே, அல்லது நான் சுத்தப்படுத்துவள் என்பதை அல்லாஹ்வுக்கு தெரிந்து கொள்ளுவான், ஆனால் வல்லாஹி மா அஜிதுலி வலக்கும் மிஸ்ல இல்லா மா காலா அபு யூசுப், நான் உண்மையானவள் என்று சொன்னால் நீங்கள் அதை ஏற்பீர்களா என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் தவறானவள் என்று சொன்னால் ஒருவேளை நீங்கள் நம்பலாம், இந்த நான் என்னுடைய தவறாக அதை ஒத்துக்கொண்டால் நீங்கள் ஒருவேளை நம்பிக்கொள்ளலாம், ஆனால் என்னுடைய சுத்தத்தை குறித்து என்னை படைத்த ரப்பை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, என்னை படைத்த ரப்புக்கும் எனக்கும் தெரிந்த ரகசியம், ஆகவே என் ரப்பு இதை தெளிவுபடுத்துகிற வரை அபு யூசுஃபினுடைய யூசுஃபினுடைய தகப்பன் செய்ததை போன்று நானும் செய்கிறேன், ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தான், ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தான், ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தான். அபு யூசுப் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுடைய விஷயத்தில் தன்னுடைய மகன் அபு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்ன உடனே அப்ப சொன்ன வார்த்தை, ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தான், நான் பொறுமையாக இருக்கிறேன், அல்லாஹ்வே போதுமானவன், அல்லாஹ்வுல் முடிஞ்சு போச்சு. அதை சொல்லிட்டு அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் திரும்பி அதே பெட்ல படுத்து அப்படி படுத்துக்கிட்டேன். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் சிறிது நேரம் அங்கே உட்கார்ந்திருந்தாங்க, கொஞ்ச நேரம் கூட ஆகல, ஒரு சில மணித்துளிகள், வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போல, வெளியேந்து யாரும் வீட்டுக்குள்ளேயும் வரல, வீட்டில் இருந்தவங்க வீட்டில் இருக்காங்க, நான் படுத்திருக்கிறேன், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் வஹி இறங்க ஆரம்பித்து விட்டது. பெருமானாருக்கு வகி இறங்க ஆரம்பித்தால் அவர்களுடைய எவ்வளவு குளிர்காலமாக இருந்தாலும் வேத்து கொட்ட ஆரம்பித்து விடும், அந்த சக்கல் அந்த குரானினுடைய அந்த வெயிட், அல்லாஹ் சொல்றானே உங்கள் மீது நாம் ஒரு வெயிட்டை இறக்கியிருக்கோம், அது நன்றாக பெருமானாரிடத்தில் தெரியும். அப்படி ஜிப்ரீல் வந்து ஆயத்துக்களை பெருமானாருக்கு ஓதி காண்பிக்க ஆரம்பிக்கிறார்கள். சிறிது நேரமானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து வெளியே வந்தாங்க, அந்த வகி இறங்கி முடிஞ்சு முடிஞ்ச உடனே பெருமானார் சொன்ன முதல், அதுவரையும் வகி வரல, அந்த ஒரு மாசமாக வகியினுடைய நிலை இல்லை, இறங்கி முடிச்ச உடனே பெருமானார் பேசிய முதல் வார்த்தை, அபிஷிரியா ஆயிஷா, அபிஷிரியா ஆயிஷா, என்னுடைய மனைவி ஆயிஷாவே உனக்கு சுபசோபனம் உண்டாவட்டுமாக, உன்னை குறித்து அல்லாஹு தஆலா உன்னுடைய பரியத், நீ சுத்தமானவள் என்பதற்கு அல்லாஹ் ஆயத்துகளை இறக்கி விட்டான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை கேட்ட உடனே நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் என் விஷயமாக அல்லாஹ் பெருமானாருக்கு ஏதாவது கனவு காண்பிப்பான் என்று யோசித்தேன், அல்லது பெருமானாருக்கு வேறு ஏதாவது ஒரு வகையில் நான் சுத்தமானவள்னு காட்டப்படும் நினைச்சேன், ஆனால் இவ்வளவு கேவலமான என்னை குறித்து கூட அல்லாஹ் ஆயத்துக்களை இறக்கி என்னை சுத்தப்படுத்தி விட்டானே என்று நினைக்கிற போது என்னால் என்னுடைய மனம் அதை தாங்க முடியவில்லை. ஆயிஷாவை குறித்து குர்ஆனில் ஆயத்தா, அதுவும் கியாமத்து நாள் வரை அந்த ஆயத்துகள் இந்த சமூகத்தால் மீண்டும் மீண்டும் ஓதப்படுமா, என்னை போன்ற ஒரு இந்த அடிமை, ஒரு சாதாரண அடிமையை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி வச்சிருக்கானே, எனக்கு ஒண்ணுமே எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. இந்த செய்தியை கேட்டவுடன் உடனே அபிஷிரி ஆயிஷா, அம்மா வல்லாஹி லக்கது பராக்கில்லா ஃபகாலத்லி உம்மி, உடனே இந்த செய்தி இப்படி நடக்குது, இதை கேட்டவுடன் எனது தாய் சொன்னார்கள், வல்லாஹி கூமி இலை ஃபஷ்குரில, நீங்க எந்திரிச்சு போய் பெருமானாருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அல்லது நீங்க எந்திரிச்சு பெருமானார்கிட்ட போங்க, அப்படின்னு உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு போங்கன்னு என்னுடைய தாய் என்னிடத்திலே சொன்னார்கள். சொன்ன உடனே அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபகுல்து, நான் சொன்னேன், வல்லாஹி லா அகூமு இலைஹி வலா அஹ்மது, வல்லாஹி லா அகூமு இலைஹி, நான் பெருமானாரின் பக்கம் எழுந்து போக மாட்டேன், நான் பெருமானாரிடத்திலே எதுவும் பேச மாட்டேன், வலா அஹ்மது இல்லல்லாஹ் சுப்ஹானா ஹுவல்லதி பரானி, நான் என்னை படைத்த என்னுடைய இரட்சகனுக்கு ரெண்டு ரக்காயத்து தொழுவேன், ஏன்னு கேட்டா அவன் தான் என்னை சுத்தப்படுத்தினான், என்னுடைய பராஅத்தை ஆயத்தாக இறக்கி வைத்தான், என்னை குர்ஆனில் வைத்தவன், என்னை படைத்த ரப்புல் ஆலமீன், அதனால நான் பெருமானார்கிட்ட போகமாட்டேன்னு எந்திரிச்சு ஹதீஸ்களிலே வருகிறது. அந்த அம்மா போய் அப்படி சஜதால விழுந்து அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய சுக்கர தன்னுடைய நன்றிய ரப்புல் ஆலமீன்கிட்ட, அல்லாஹ் என்னை குறித்து இவ்வளவு பெரிய ஒரு பராத்தை நீ இறக்கினியன்னு தன்னுடைய நன்றியை தெரிவித்தார்கள். அதுக்கப்புறம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்தார்கள் என்று ஹதீஸுகளிலே இந்த ஹதீஸ் முடிக்கப்படுகிறது. இந்த ஹதீஸை படிச்சுட்டு நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் கடந்து போக முடியாது. ஏன்னா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு பார்ட், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியமான மனைவிகள், உயர்ந்த மனைவிகள் என்று அல்லாஹுவால் போற்றப்பட்ட அவர்களுடைய குடும்ப விவகாரங்களில் அந்த காபிர்கள் மாற்று மத சகோதரர்கள் ஏற்படுத்த அந்த முனாஃபிக்குகள் ஏற்படுத்த நினைத்த அந்த வேலைக்கு அல்லாஹு தாலா இந்த பொறுமைக்கு ஒரு மிகப்பெரிய கூலியை தந்தான். ஒரு ஆயத்து ரெண்டு ஆயத்தில் பத்து ஆயத்தை தொடர்ந்து இறக்கினான். ஆயிஷான்னா யார்? பத்து ஆயத்தை தொடர்ந்து இறக்கினான். அந்த அன்னை ஆயிஷாவின் மீது உள்ள களங்கத்தை துடைத்தது மட்டுமல்ல, கியாமத்து நாள் வரை மிம்பர்களில் மெஹராபுகளில் அன்னை ஆயிஷாவை பற்றி ஓதப்பட வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹு தாலா சட்டமாக ஜாரியாக ஆக்கிவிட்டார். தொடர்ந்து இதற்கு கீழே உள்ள பத்து ஆயத்துகளில் அன்னை ஆயிஷா அவர்களை குறித்தும் இது போன்ற நடந்த இந்த செய்திகளுக்கு என்ன நீங்கள் பதில் பரிகாரம் செய்ய வேண்டும், இது போன்ற ஒரு சமூகத்தினுடைய நெருக்கடியான நிலைகளில் ஒரு நபி நான் எப்படி நடந்து காட்டி இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அல்ல. ஏன்னா அன்னை ஆயிஷா அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் ஜிப்ரீலால் காட்டப்பட்டவர்கள். ஜிப்ரீல் கொண்டு வந்து காட்டிட்டாங்க உங்களுடைய மனைவின்னு. அது மட்டுமல்ல, அது மாதிரி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கிற தருவாயில் அவர்களுடைய மடியில் தான் தலை வைத்து அவர்களுடைய இல்லத்தில் தான் அடக்கப்பட்டார்கள். இன்னும் அவர்களோடு இருக்கிற போது பல சமயங்களில் வகி இறங்கியது. அன்னை ஆயிஷாவோடு படுக்கையை பகிர்ந்து அவர்களுடைய வீட்டில் இருக்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வகியை கொடுத்தாங்க. இதே மாதிரி ஒரு சிப்பத்தவல்ல ரெண்டு சிப்பத்தல்ல, மிகப்பெரிய தஃபி, ஒரு ஒரு தக்கி, ஒரு சிந்தனையாளர், ஒரு பெரிய ஃபக்கி, குர்ஆன் ஹதீஸினுடைய எத்தனையோ கலைகளை, பெருமானாருடைய அந்தரங்க, அது போன்ற குடும்ப வாழ்க்கைகளை பகிரங்கப்படுத்தி இந்த சமூகம் அதிலிருந்து பயனடைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அன்னை உம்முல் மோமினின் அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இந்த வரலாறின் மூலமாக அல்லாஹு தஆலா அடுத்த பத்து வசனங்களில் ஒவ்வொன்றாக சொல்லுகிறான். அந்த அம்மையார் எவ்வளவு தூய்மையானவர்கள். ஒரு மூமினுடைய சமூக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் இது போன்ற தருணங்களில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பத்து ஆயத்துகளை அல்லாஹு தாலா இந்த சூராவின் ஊடாக நமக்கு இறக்கி தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் அது சார்ந்த சில செய்திகளை படிக்கிற வரை எதை புரிந்து கொண்டோமோ அந்த அகல பைத்துகளின் மீது இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி, இந்த அல்லாஹ்வினுடைய தாவாவிற்காக வேண்டி தன்னுடைய சொந்த மனைவியின் மீது கூட பாலியல் குற்றச்சாட்டுகள், தன்னுடைய மனைவி அந்த அம்மா அல்லாஹ்வினுடைய தூதருடைய மனைவி என்பதற்காக வேண்டி எவ்வளவு சிரமங்களை அவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நுபூசுகள், அவர்கள் காட்டிய வழிகள், அந்த அவர்கள் காட்டிய வழிகளில் நாம் அவர்கள் மீது கொள்ளுகிற பிரியம், நாளைக்கு கியாமத்து நாளையில் நாம் அவர்களோடும் சொர்க்கத்தில் நபிமார்களோடும் இருப்பதற்குரிய வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தரும் அந்த நல்ல அறிவை அல்லாஹ் நம் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் விளங்கிக் கொள்ளுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
This audio was downloaded from tamilislamicmedia.com.